from the conference center.
Salt Lake City-யின் ஆலய சதுக்கத்தில் உள்ள மாநாட்டு மையத்திலிருந்து இது பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் 180வது அரையாண்டு பொது மாநாடு. பொது அதிகாரிகள் மற்றும் சபையின் பொது அலுவலகத்திலிருந்து சொற்பொழிவாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்த கூட்டத்தின் இசையை மார்மன் ஆசாரிய புகடுர பாடற்குழு வழங்குகிறது. இந்த ஒளிபரப்பு பானவில் விநியோகத்தால் ஒரு பொது சேவையாக வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியிலின் மறுபதிப்பு, ஒளிப்பதிவு, எழுத்து வடிவமாகவும் மற்றும் பிற பயன்பாடுகள் எழுத்து மூலமான அனுமதியின்றி தடை செய்யப்பட்டுள்ளது. பிரதான தலைமையின் 2வது ஆலோசகர் தலைவர் டிடியர் எஃப் உட்ரோவ் இக்கூட்டத்தை நடத்துவார். சகோதர சகோதரிகளே, பிற்கால பரிசுத்துவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் 180வது அரையாண்டு பொது மாநாட்டுக்கு 4ஆம் கூட்டத்துக்கு காலையில் நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். வானொலி, தொலைக்காட்சி, இணையத்திலும் அல்லது செயற்கைக்கோள் ஒளிபரப்பின் மூலமாக இந்த கூட்டங்களில் பங்கேற்க கொண்டிருக்கும் எல்லா இடங்களிலும் உள்ள சபையின் அங்கத்தினர்களுக்கும் அநேக நபர்களுக்கும் எங்களின் வாழ்த்துகளையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் வழங்குகிறோம். கில் கிறிஸ்டியின் ரிச்சர்ட் கிறிஸ்டியலோயிட் ஆர்கன் வாசிக்க மார்க் வில்பர்க் வழி நடத்துதலின் கீழ் கூடார பாடற்குழு இந்த கூட்டத்திற்கு இசை வழங்குகிறது. பின்னர் 70 மூப்பர் ஜெரால்ட் கர்சியால் ஆரம்ப ஜபம் ஏறெடுக்கப்படும்.
Our dear Father in heaven,
எங்கள் அன்பான பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் இதயத்தில் எங்கள் சந்தோஷம் அடைகின்றது.
Gathering of saints here in this conference center.
இந்த பரிசுத்தவான்கள் இந்த கூட்டத்தில் கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் மகிமைப்படுத்துவதற்காக தெய்வீகமான மீட்பரின் இரட்சிப்பரின் பற்றி பேசுவதற்காக நன்றி. சத்தியம் திரும்பி இந்த பூமிக்கு கொண்டு வந்ததற்காக நாங்கள் மிக்க நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம்.
And all those who are associated with him in this divine work.
இந்த தேவத்தன்மையின் ஊழியத்தில் தலைவர் மான்சனை ஆசீர்வதித்து அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம்.
So they may be full of the Spirit. We pray for us who will receive their words.
எங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாங்கள் முழு இதயத்தோடு கேட்பதற்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். நாங்கள் முழு தாழ்மையோடு இருக்க எங்களுக்கு சமாதானத்தையும் இந்த உண்மையை நாடுகிறவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வதித்து அவர்கள் இயேசு நாமத்தை எப்பொழுதும் கொண்டு வேண்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென்.
இன்று காலை நமது பேச்சாளர் பிரதான தலைமையின் முதலாம் ஆலோசகரான தலைவர் என்ரிபி ஐரிங் அவரை தொடர்ந்து இசைக்குழு மெய்ப்பரின் இருதயத்துக்கு நெருக்கமாக பாடல் பாடுவார்கள். பாடலை தொடர்ந்து பின்னர் அப்பாஸ்தல் குழுமத்தின தலைவர் தலைவர் பாய்ட்கே பேக்கர் நம்மிடையே பேசுவார். அதன் பிறகு பின்பு ஜேஇ ஜென்சன் 70 மூப்பரிடம் தலைமையில் பேச்சை கேட்போம்.
My beloved brothers and sisters.
எனது அன்பு மிக்க சகோதர சகோதரர்களே, இந்த ஓய்வு நாளில் உங்களிடம் பேச ஒரு மணி நேரத்தில் இருக்கிறது. லட்சக்கணக்கான பிற்கால பரிசுத்துவான்களுடனும் உலகத்தை சுற்றியுள்ள நமது நண்பர்களுடனும் பேச கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்பினால் நான் தாழ்மையுடர்கிறேன். இந்த பரிசுத்த ஸ்லாக்கியத்திற்காக ஆயத்தத்தில் உங்கள் சொந்த தேவைகளை பற்றியும் என்ன செய்தியை நான் கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார் என்பதை பற்றியும் நான் ஜபித்து தியானித்தேன். இந்த மாநாட்டின் போது நான் என்ன பேச வேண்டும் என தேவன் விரும்புகிறார் என்பதை கண்டுபிடிக்க வேதங்களையும் கடந்த மாநாட்டுகளில் உள்ள அவரது ஊழியக்காரர்களின் செய்திகளை நான் படித்தேன். மார்மன் புத்தகத்தின் ஒரு மகத்தான ஊழியக்காரரான ஆல்மாவின் வார்த்தைகளை நான் படித்த போது எனது ஜபத்திற்கு ஒரு பதில் எனக்கு கிடைத்தது. ஓ, நான் தூதனாயிருந்த என் இருதயத்தின் வாஞ்சையின்படியே புறப்பட்டு போய் தேவ இக்காலத்தோடு பூமியை அதிரப்பண்ணுகிற சத்தத்தால் மனம் திரும்புதலை எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கிறது. இதோ நான் ஒரு மனுஷன், நான் விரும்பியே பாவம் செய்கிறேன். கர்த்தர் எனக்கு அருளிய காரியங்களில் நான் மனம் திரும்பியவனாய் இருக்க வேண்டும். பின்னர் நான் ஜபித்து கொண்டிருக்கிற வழிநடத்துதலை ஆல்மாவின் சிந்தனையில் நான் கண்டேன். எப்படியேனும் இதே கர்த்தர் சகல தேசங்களுக்கும் தேவை என்று தாம் பொருத்தமாய் காண்கிற யாவையும் அவர்களுடைய சொந்த தேசத்தின்படியேயும் பாஷையின்படியேயும் ஞானமாய் தமது வார்த்தை போதிக்கப்பட அருளுகிறார். ஆதலால் கர்த்தர் நியாய மற்றும் சத்தியத்தின்படியே ஞானமாய் ஆலோசனை வழங்குகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனின் ஒரு ஊழியக்காரனிடமிருந்து அந்த செய்தியை நான் படித்தபோது இன்றைய எனது கடமை எனக்கு தெளிவானது. அவரது பிள்ளைகளுக்கு தேவன் செய்திகளையும் அதிகார பெற்ற தூதர்களையும் அனுப்புகிறார். தேவனிலும் அவரது ஊழியக்காரர்களிடமும் போதுமான நம்பிக்கையை நான் வளர்க்கிறேன். அவை சென்று அவரது ஆலோசனைக்கு கீழ்ப்படியும். அவர் நம்மை நேசிப்பதாலும் நமது சந்தோஷத்தை அவர் விரும்புகிறதாலும் அதை அவர் விரும்புகிறார். அவரின் மீது உள்ள நம்பிக்கை குறையும் போது அது துக்கத்தை கொண்டு வருகிறது. உலகத் தோன்றதற்கு முன்பே பரலோக பிதாவின் பிள்ளைகளுக்கு அந்த நம்பிக்கை குறைவு துக்கத்தை கொண்டு வந்தது. நமது பரலோக பிதாவாலும் அவரது மூத்த மகனே யோகாவாலும் சமர்க்கப்பட்ட நமது அநித்திய வாழ்க்கைக்கான திட்டத்தை அநித்திய உலகத்திற்கு முன்பே அநேகம் நமது சகோதர சகோதரிகள் மறுத்தார்கள். தேவனில் நம்பிக்கை குறைவின் சோகமான மாதிரி சிருஷ்டிக்கப்பட்டதிலிருந்து இருந்து வந்தது. அவரது நம்புவதற்கான அவர் மீது அவர்களின் போதுமான விசுவாசத்தின் குறைவுக்கான காரணங்கள் அனைத்தும் எனக்கு தெரியாததால் தேவனின் பிள்ளைகள் வாழ்க்கையிலிருந்து உதாரணங்களை கொடுப்பதில் நான் கவனமாயிருக்கிறேன். உதாரணமாக நோனாவுக்கு போகும்படி கர்த்தரிடமிருந்து வந்த செய்தியை யோனா உதாசீனப்படுத்தியது மாத்திரமல்ல, அவன் வேறு வழியில் சென்றான். அவனது தகுதிக்கு கீழே இருக்கிற எளிய வேலையாக இருக்கிறதென்று அவன் நினைத்தான். ஒரு படகின் பாதுகாப்பை விட்டு தண்ணீரின் மேல் நடந்து தன்னிடம் வரும்படி பேதுருவை இரட்சகர் அழைத்தார். அவனது வேதனையை நாம் உணர்கிறோம். இந்த குறிப்பை நான் கேட்கும்போது தேவனின் மீதுள்ள அதிக நம்பிக்கைக்காக நமது சொந்த தேவைகளை நாம் பார்க்கிறோம். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சிருஷ்டிகள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானாலும் நான் ஜலத்தின் மேல் நடந்து மிடத்தில் வர கட்டளை இடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்போது பேதுரு படகை விட்டு இயேசுவிடம் போக ஜலத்தில் மேல் நடந்தான். காற்று பலமாயிருந்ததை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, சிவாசிமே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். பேதுரு இரட்சகரை மறிக்கும் வரை அவனது வாழ்நாள் முழுவதும் அவரது சேவையில் உண்மையாயிருக்க போதுமான அளவு அவன் கர்த்தரை நம்பிய உண்மையிலிருந்து நாம் துணிவை பெறலாம். நமது இருதயங்களில் உறுதியாகவும் கண்டிப்பாகவும் உணர வேண்டுமென நம்பிக்கையின் இந்த வார்த்தைகளை நெபி சொன்னபோது அபாயத்தையும் சாத்தியமான மரணத்தையும் அவன் எதிர்கொண்டான். நான் போய் கர்த்தர் கட்டளையிட்ட காரியங்களை செய்வேன், ஏனெனில் மனம் புத்தருக்கும் தாம் கட்டளையிட்ட காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு வழியை ஆயத்தப்படுத்துவார் கர்த்தர் என்று கூறினார். தேவனை அருகிலிருந்து அந்த நம்பிக்கை வருகிறது. சுவேஷத்தின் மறுஸ்தாபித்தின் மூலமாக பூமியிலுள்ள எந்த மக்களையும் விட நம்மிடம் மகிமையான சம்பவங்கள் இருக்கின்றன. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று வார்த்தைகளை கர்த்தர் தனது பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சமாதானத்தை நான் உணர்கிறோம். நியூயார்க் மாகாணத்தில் ஒரு பண்ணையிலுள்ள மரங்களுக்கிடையே ஒரு தோப்பில் ஒரு இளம் சிறுவனோடு 1820 ஆண்டு எனக்கு அது ஆரம்பமானது. ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு மரங்களிடையே சிறுவன் ஜோசப் ஸ்மித் இளையவர் நடந்தார். இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியின் மூலமாக சுத்தப்படுத்தப்பட்டவராகவும் இரட்சிக்கப்பட்டவராகவும் அவர் இருந்தார். சூரியனின் பிரகாசத்திற்கும் மேலான ஒரு ஒளியின் துணையை எனது தலைக்கு மேலே நான் பார்த்தேன். அது என் மேல் விழும் வரை மெதுவாக என் மீது படர்ந்தது. அது தோன்றிய உடனேயே என்னை பிடித்து வைத்திருந்த எதிரியிடமிருந்து நான் விடுதலை அடைந்தேன். ஒளி என் மீது விழுந்தபோது இரண்டு பிரமுகர்களை நான் கண்டேன். எனக்கு மேலே காற்றில் மிதந்து கொண்டிருந்த அவர்களின் பிரகாசமும் மகிமையும் எல்லா வெளிச்சத்திற்கும் அப்பாற்பட்டது. இவர் என் நேசகுமாரன் என்று அவருக்கு செவி கொடு என்று பரலோக பிதா கூறினார். அந்த கல்வி அறிவில்லாத சிறுவனை ஒரு அப்பாஸ்தலராகவும் தீர்க்கதரிசியாகவும் அவர் அழைத்தார் என்று ஒரு சாட்சி எனக்கிருப்பதால் இன்றைய அவரது அப்பாஸ்தலராகவும் தீர்க்கதரிசியாகவும் தேவனுக்கு சேவை செய்ய அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் என்று எனக்கு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எனது வாழ்வையும் எனது குடும்பத்தினரின் வாழ்வையும் ஆசீர்வதிக்கிறது. இதை போன்றே ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு மாநாட்டில் தலைவர் இஸ்ரா டாஃப் பென்சன் பேசியதை பல ஆண்டுகளுக்கு முன் நான் கேட்டிருக்கிறேன். வீடுகளை அடகு வைப்பதை பற்றி அவர் குறிப்பிட்டார். அது சாத்தியமாக இருக்கலாம், ஆனால் நாம் அடகு கடன்கள் அனைத்தையும் செலுத்தினால் அது சிறப்பாயிருக்கும் என்று அவர் சொன்னார். ஆனால் தேவனையும் அவரது ஊழியக்காரர்களின் செய்திகளுக்கு மத்தியில் ஒரு சில வார்த்தைகளையும் நாங்கள் நம்பியதால் எங்கள் சொந்த விற்பதற்காக சொல்லி வைத்திருந்த ஒரு மனிதனிடம் தொலைபேசியில் நாங்கள் பேசினோம். சில வாரங்களுக்கு முன் நான் அவரோடு பேசியிருந்தேன். அப்போது அவர் சொன்னார், பல ஆண்டுகளாக யாரும் உங்களை சொத்தை வாங்க முன்வரவில்லை, ஆனால் மாநாட்டிற்கு பின்னர் திங்கட்கிழமையில் தேவன் மீது அவரது ஊழியக்காரர்கள் மீதும் எனக்குள்ள நம்பிக்கையை பலப்படுத்திய ஒரு பதிலை நான் கேட்டேன். உங்கள் தொலைபேசி அழைப்பில் நான் வியப்புகிறேன். உங்கள் சொத்தை வாங்க தயாராக இருப்பதாக ஒருவர் என்னிடம் கூறினார் என அவர் சொன்னார். எவ்வளவு கொடுப்பதாக அவர் சொன்னார் என நான் கேட்டேன். எங்கள் அடகு பணத்தை விட ஒரு சில டாலர்கள் கூடுதலான தொகையை அது இருந்தது. தேவன் மீது உள்ள அத்தகைய நம்பிக்கை சமுதாயங்களையும் அப்படியே குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கலாம். நியூஜெர்சியில் உள்ள ஒரு சிறிய நகரத்தில் நான் வளர்ந்து வந்தேன். சபையின் எங்கள் கிளைக்கு இருப்பது அங்கத்தினர்களுக்கு குறைவானவர்களே ஒழுங்காக வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் மத்தியில் சபையில் மனம் மாறிய ஒரு ஆழ்மையான வயதான பெண் ஒருவர் இருந்தார். நார்வே மொழியின் உச்சரிப்பில் பேசிய அவர் ஒரு குடியேறுவர். அவரது குடும்பத்தில் அவர் ஒருவரே சபை அங்கத்தினராக இருந்தார். தேவையில் இருப்பவர்களை கர்த்தர் கவனித்துக் கொள்வார் என்பதை ஒத்தாசை சங்க மூத்திரையான அன்பு ஒரு காலம் ஒழியாது என்பதை மட்டுமே அவர் அறிந்திருந்தார். பொருளாதார சரிவு என நாம் அழைக்கிற காலமாய் அது இருந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை இல்லாமல் இருந்தார்கள். கர்த்தரிடமிருந்து அவருக்கு கடமை இருக்கிறது என்பதை உணர்ந்து பழைய துணிகளை பக்கத்து வீட்டுகளில் அவர் கேட்டார். ஆடைகளை அவள் துவைத்து இஸ்திரி போட்டு அட்டை போட்டிகளில் அதை போட்டு தனது முதுகு பையில் போட்டு வைத்தார். நகரத்தை கர்த்தர் பராமரிக்கவில்லை, ஆனால் அதன் ஒரு பகுதியை அவர் நன்றாக பராமரித்தார். அவர் என்ன செய்ய வேண்டும் என தேவன் விரும்பியதை செய்ய கண்டுபிடிக்கவும் பின்னர் அதை செய்யவும் அவரை போதுமான அளவிற்கு நம்பிய ஒரு சிறிய பெண்ணை அவர் அழைத்தார். இதே கர்த்தர் சகல தேசங்களுக்கும் தேவை என்று தாம் பொருந்தமாய் காண்கிற யாவையும் அவர்களுடைய சொந்த தேசத்தின்படியையும் பாஷையின்படியையும் ஞானமாய் தமது வார்த்தை போதிக்கப்பட்ட அருள்கிறார். தேசங்களை தேவன் ஆளுவதில்லை, ஆனால் அவைகளை பற்றி அவர் கவலைப்படுகிறவராய் இருக்கிறார். மக்களுக்கு அது நல்லதென்பதை விரும்புகிற கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற செல்வாக்கின் ஸ்தானத்தில் மக்களை அவரால் நியமிக்க முடியும். உலகம் முழுவதிலும் எனது பயணத்தில் அதை நான் பார்த்திருக்கிறேன். அது ஒரு பெரிய விளையாட்டு அரங்கத்தில் நடந்தது. கூட்டம் ஆரம்பிக்க முன் முதல் வரிசையில் ஒரு அழகான வாலிபன் அமர்ந்திருந்ததை நான் கவனித்தேன். அவர்களை சுற்றியிருந்தவர்களை விட நன்றாக உடை அணிந்திருந்தது. அவரை போலவே நன்றாக உடை அணிந்திருந்தவர்களால் அவர் சூழப்பட்டிருந்தார்கள். அந்த மனிதர்கள் யார் என்று நான் பக்கத்தில் அமர்ந்திருந்த சபை பொது அதிகாரியிடம் நான் கேட்டேன். அவர் நகரத்தின் மேயர் என்று கூறினார். எனது காரை நோக்கி நான் நடந்து சென்றபோது என்னை வாழ்த்த அவரது சிப்பந்தங்களால் சூழப்பட்டிருந்த மேயை காத்து கொண்டிருந்ததை கண்டு நான் வியப்படைந்தேன். எங்கள் நகரத்திற்கும் எங்கள் நாட்டிற்கும் வந்ததற்காக நான் உங்களை நன்றி செலுத்துகிறேன். எங்கள் மக்களை வளர்க்க நீங்கள் மிகவும் முயல்கிறீர்கள். எங்கள் மக்களுக்கு வேண்டிய சமாதானத்தையும் செழிப்பையும் இத்தகைய மக்களுக்கு கொடுக்கிறீர்கள். அவரது பிள்ளைகளுக்கு மத்தியில் இருதயத்தில் நேர்மையானவர்களை தேவன் பதவியில் வைத்திருப்பதால் இவர் ஒருவர் என்பதை அந்த கன நேரத்தில் நான் பார்த்தேன். நமது கோட்பாட்டில் கொஞ்சமும் நமது மக்களின் சிலரையும் மேயருக்கு தெரியும். இருந்தும் தேவனை நம்ப உடன்படிக்கையின் அவரது அதிகார பெற்ற ஊழியக்காரர்களின் கீழ் பிற்கால பரிசுத்தவான்கள் அவரது மக்களுக்கு ஒளியாக மாறுகிறார்கள் என்று செய்தியுடன் தேவன் அவரை அனுப்பினார்.
Or by the voice of my servants.
கற்றுக்கொள்ளும் மனம் திரும்பும் நோக்கத்தில் நீங்கள் கேட்கும்போது அவரில் உங்கள் நம்பிக்கையை நீங்கள் காட்டுகிறீர்கள். பின்னர் அவர் கேட்கும் எதையும் நீங்கள் போய் செய்யலாம். இந்த மாநாட்டின் ஒவ்வொரு பிரசங்கத்திலும் பாடலிலும் ஜபத்திலும் அவரது செய்திக்காக போதுமான அளவிற்கு நீங்கள் கேட்டால் நீங்கள் அதை கண்டைவீர்கள். பின்னர் அவர் செய்ய வேண்டும் என நினைப்பதை நீங்கள் செய்வீர்கள். ஒரு சமயத்தில் அவர் உங்களை நம்புவார் என்பதை காண நன்றியுடன் நீங்கள் வியப்பீர்கள். பிற்கால பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்து சபையில் அவரது தெரிந்து கொண்ட ஊழியர்காரர்கள் மூலமாக இன்று தேவன் பேசுகிறார். என நான் சாட்சி அளிக்கிறேன். தாமஸ் எஸ் மான்சன், தேவனின் தீர்க்கதரிசி, நமது பரலோக பிதாவும் அவரது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஜீவித்து நம்மை நேசிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.
மிக குழப்பமும் அபாயமும் நிறைந்த உலகத்தில் எவ்வாறு வாழ்வதென வியப்பு பற்றி நின்று கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் இந்த பொதுமாறு நடத்தப்படுகிறது. இப்படித்தான் இது இருக்கும் என்று வெளிப்படுத்துதல்கள் மூலம் தீர்க்கத்தரிசிகளும் அப்போஸ்தலர்களும் எச்சரிக்கை செய்வது என செய்ய வேண்டுமென எப்போதும் காட்டியிருக்கிறார்கள். கர்த்தராகிய தேவனின் உலகத்தின் இரட்சகரின் நாமத்தில் கூட ஒவ்வொரு மனிதனும் பேச வேண்டுமென தீர்க்கத்தரிசி ஜோசப் ஸ்மித்துக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். திறவுகோள்கள் மறைஸ்தாபிக்கப்பட்ட போது தாத்தாக்களுடன் தகப்பன்மார்களுடன் மகளுடன் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க திறவுகோள்கள் மறைஸ்தாபிக்கப்பட்ட போது அவைகள் ஆசாரித்துவ அதிகாரத்துக்கு கொடுக்கப்பட்டது. 15 ஆண்டுகளுக்கு முன்பு உலகம் குழப்பமிலிருந்த போது சபை வரலாற்றின் 5வது பிரகடனமான குடும்பம் உலகத்திற்கு ஒரு பிரகடனத்தை பிரதான தலைமையும் 12 அப்போஸ்தலர் குழுமம் வெளியிட்டார்கள். வெளிப்படுத்துதலுக்காக படிக்கவும் பின்பற்றவும் சபை நன்றாக நடக்க சபையின் அங்கத்தினர்களுக்கு இது ஒரு வாலிக்காட்டியாக இருக்குமது வேத விவரத்தின்படி தகுதியாய் இருக்கிறது. அதின் ஒரு பகுதி விவரிக்கிறது, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான திருமணம் தேவனால் நியமிக்கப்படுகிறது என்றும் அவரது பிள்ளைகளுக்கான நித்திய இலக்குகிறான சிருஷ்டிச்சின் திட்டத்திற்கு குடும்பமும் மையமாயிருக்கிறதென்றும் பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் பிரதான தலைமை மற்றும் 12 அப்போஸ்தலராகிய நாங்கள் பயபக்தியாகிய பிரகடனப்படுத்திருக்கிறோம். தங்களின் சொந்த சாயலில் மனிதையும் ஒழுக்கப்படுத்தவும் ஆணும் பெண்ணுமாக தேவர்களின் சாயலில் அவர்களை வடிவமைக்கும் தேவர்கள் கீழிறங்கி வந்தார்கள். தேவர்கள் அவர்களை ஆசீர்வதிப்பார்கள் என்றும் அவர்களை பல்லுணர்காக்கி அவர்கள் பூமியில் பழுக்கி பெருகி அதை நிரப்புவார்களும் அவர்கள் சொன்னார்கள். இந்த கட்டளை எப்போதுமே ரத்தாகாது. அவர்கள் செய்யும்படி தேவனின் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் அவர்கள் செய்கிறார்கள் என அவர்கள் அவர்களை சோதிப்பார். சந்தோஷமாய் இருக்கவே மனுஷன் பிழைத்திருக்கிறான் என்பதற்காக நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதே அதன் நோக்கம். மனிதன் சுயாதீனமாய் இருக்கிறான். தாங்களுக்கு தங்களே செயல்படுகிறவர்களாகும் கற்பனைகளின்படியே அந்த பெரிதும் கடைசியுமான நாட்களில் நியாய பிரமாணத்தின் தண்டனைகளை தவிர வேறொன்றிற்கும் அவர் செயல்படுத்தப்படாமல் சுயாதீனமாயிருக்க வேண்டும் என லேகி போதித்தான். பொல்லாங்களின் விருப்பத்தை விட நமது சுயாதீனம் மிகுந்த வல்மையாய் ஒரு கோட்பாடு நிச்சயத்தை கர்த்தர் எனக்கு வாக்களித்தார். பொல்லாங்கன் எனக்கு எதிராக வாக்களித்தான், ஆனால் என் வாக்கு சீட்டுகளில் என்னப்படும் என்ற பழமொழி விவரிக்கிறது. சுயாதீனம் விளையேற பெற்றது. முட்டாளத்தனமாக கண்ணை மூடிக்கொண்டு அதை நாம் கொடுத்து விடலாம். பிசாசானவன் அதை என்னிடம் செய்விட்டான் என்ற ஒரு பழைய சாகும் போதும் உண்டு. அப்படியல்ல, அவன் உங்களை ஏமாற்றலாம், உங்களை தவற நடத்தலாம், ஆனால் அதிகாரம் செய்யவோ அல்லது உங்களை அங்கிருக்கோ வைக்கவோ அவனுக்கு வல்லமை இல்லை. ஜீவனை உருவாக்குகிற சக்தியுடன் பொறுப்பொழியுடன் மிகுந்த ஆனந்தமும் மிகுந்த அபாயகரமான சோதனைகளும் இருக்கின்றன. அந்நித்திய வாழ்வின் வரமும் மற்றவர்களுடைய ஜீவனை உருவாக்கும் சக்தியும் ஒரு தெய்வீக ஆசீர்வாதம். வேறு எதிலில்லாமல் இந்த வல்லமையின் நீதி செயலின் மூலம் நமது பரலோக பிதாவுக்கு நாம் நெருங்கி சந்தோஷின் ஒரு மொழியை நாம் அனுபவிக்கலாம். அதன் தெய்வீக நோக்கத்திற்கு நித்திய பிரமாணங்கள் தேவையாகவோ அல்லது மறுக்கிறதாகவோ நாம் இந்த சக்தியை பயன்படுத்தினால் நாம் தயாராக மாறுகிற என்பதை அது பாதிக்கும்.
Know ye not that ye are the temple of God?
நமது பரலோக பிதாவிற்கும் நமது தேவனுக்கும் கீழ்ப்படிதலாயிருக்க தனது சொந்த சுயாதீனத்தில் ஒருவன் தீர்மானிக்கும் போது ஜெபத்தில் அந்த வாஞ்சையை வெளிப்படுத்துகிற போதும் அங்கே ஒரு விடுதலை வருகிறது. ஒரு கீழ்ப்படியும் போது திருமண உடன்படிக்கையில் ஒரு சக்திகளை நாம் அனுபவிக்கிறோம். நமது வாழ்வின் ஊற்றுகளில் நமது பிள்ளைகளுக்கும் நமது குடும்பங்களுக்கும் வருகிறது. நமது வாழ்நாள் முழுவதிலும் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலுள்ள அன்பு நிரந்தரமாய் இருந்து நிறைவையும் திருப்பதை கொண்டு வர முடியும். அந்நித்தியத்தில் அந்த ஆசீர்வாதங்களை ஒருவன் மறுத்தால் வரப்போகிற உலகத்தில் அவர்களுக்கு அவைகள் கொடுக்கப்படும் என வாக்களிக்கப்படுகிறது. நித்தியமாய் உண்மையாய் இருந்தலுக்கான ஒரு பொருந்தன்மைக்கு பின்பும் ஒரு சட்டப்பூர்வமான வீதிகடுகளுக்கு ஒரு சடங்கிற்கும் பின்பும் ஆலயத்தின் முத்திரைக்கும் நியமனத்திற்கு பின்பு மட்டுமே வரக்கூடிய தூய்மையான ஊகங்களை அன்பே அன்பின் முழுமையான வெளிக்காட்டுதலுக்கு கொடுக்கப்படும். ஏனென்றும் நமது துணையாயிருக்கிற ஆணுக்கும் பெண்ணுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் மட்டுமே அது பகிர்ந்து கொள்ளப்பட்டது. கட்டளைகளை உதாசீனத்தப்படுத்த நமக்கு சுதந்திரமாயிருக்கிறது. ஆனால் செய்யாதிருப்பாயாக என்பதை நேரடியான வார்த்தைகளால் வெளிப்படுத்துதல் பேசும்போது அதற்கு நாம் கவனம் செல்வது நல்லது. ஜீவனை கொண்டு வருவதற்கான சக்தியை கொண்டிருக்கும் அனைவரிடத்தின் மேலும் பொல்லாங்கனுக்கு பொறாமை உண்டாகிறது. தன்னை போல மனுஷர் யாரும் தொற்பாக்கியவனாய் இருக்க அவன் வகை தேடுகிறான். தவறான உறவுகளுக்கு உங்களை சோதிப்பதன் மூலமாக நீதியின் வழியில் ஜீவனை கொடுக்கும் சக்திகள் பயனுக்கு மதிக்கி கொடுக்க அவன் கை வகை தேடுகிறான். அவரை பின்பற்றுபவர்கள் புரிந்து கொள்வதற்காக ஒப்பாயிருக்கிறதென்ற பதத்தை கர்த்தர் பயன்படுத்துகிறார். பரலோகராஜ்யம் வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோகராஜ்யம் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோகராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிசத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது.
Is like unto a plague sweeping across the world, infecting one here and one there, relentlessly trying to invade every home, most frequently through the husband and father.
ஒரு கொடிய நோயாய் போன்று உலகம் முழுவதும் பரவு கொண்டிருக்கிறது. மகா சந்தோஷத்தின் திட்டமான மீட்பின் மகா திடத்தை தற்க புல்லாங்கள் வைத்தெடுகிறான். ஆபாச படங்கள் எப்போதுமே கிறிஸ்துவின் ஆவியை தள்ளிவிடும். நமது பரலோக பிதாவுக்கும் அவரது பிள்ளைகளுக்கும் இடையிலுள்ள தொடர்பை தரங்கள் செய்வது கணவன் மனைவி கடையிலுள்ள ஒரு மென்மையான உறவை தகர்க்கும். ஆசாரியத்துவம் மிகப்பெரிய சக்தியை தரிக்கிறது. ஆபாச படங்களின் கொடிய நோயிலிருந்து அது உங்களை பாதுகாக்கும். ஒருவள் கீழ்ப்படைந்தவராய் இருந்தால் ஒரு அடிமனையான தனத்திலும் எவ்வாறு ஒரு பல கத்தை விட்டுவிட வேண்டும் என்பதை அது காட்டும். ஆசாரியத்துவத்தை தரித்தவர்களுக்கு அந்த அதிகாரமாயிருந்தால் தீமையான ஆதிக்கங்களை துரதியடிக்க அதை அவர்கள் பயன்படுத்த வேண்டும். என்னை என்ன நடந்து கொண்டிருப்பது என்பதை புரிந்து கொள்ளவும் விழுந்து கொள்ளவும் ஒரு எச்சரிக்கை மணியை நாம் எழுப்பி சபை அங்கத்தினர்களை எச்சரிக்க வேண்டும். பெற்றோர்கள் விழுப்பியிருக்க வேண்டும். இந்த கொடுமை உங்கள் குடும்ப வட்டத்தை பயமுறுத்தி கொண்டிருப்பதால் எப்போதும் கவனமாயிருங்கள். நன்னடத்தின் ஒரு தரத்தை நாம் போதிக்கிறோம். அது சாத்தானிடமிருந்து வருகிற திருமணத்திற்காக அநேக மாற்று ஏற்பாடுகளிலிருந்து அல்லது போலிகளிலிருந்து நம்மை பாதுகாக்கும் சுவிசேஷத்தின் கொள்கைகளுடன் இணக்கமில்லாத அந்த உறவை ஏற்படுவதற்கான எந்த தூண்டுதலும் தவறாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உணர்வதை மேற்கொள்ள முடியதென சிலர் நினைக்கிறார்கள். அப்படியல்ல. எனது நமது பரலோக பிதா அதை யாரோ ஒருவருக்கு செய்ய வேண்டும். அவர் நமது பிதா என்பதை நினைவு கூறுங்கள். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு தேவன் இடம் கொடாமல் சோதனை தாங்க சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படி பூகையும் உண்டாக்குவார். சபையின் அதிலிருந்து வெளியே வரவும் நீங்கள் நினைத்தால் உங்களால் முடியும். ஆல்மா எச்சரித்ததை போல நாம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். தீமையையும் நன்மையும் என்று, நன்மையை தீமை என்றும் சொல்லி, இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து, கசப்பை சிந்தி தித்திப்பையும் தித்திப்பதை கசப்பும் என்றும் சாத்துகிறவளுக்கு ஐயோ என் ஏசையா எச்சரித்தான். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆபக்குக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நான் சென்றிருந்தேன். வகுப்புக்கு ஒரு பூனைக்குட்டியை கொண்டு வந்த ஒரு மாணவியினை பற்றி ஆசிரியரும் என்னிடம் சொன்னார். பிள்ளைகளுக்கு முன்பாக அந்த பூனைக்குட்டியை தூக்கி பிடிக்க அவள் சொன்னாள், இது ஆண் குட்டியா அல்லது பெண் குட்டியா? அந்த பாடத்திற்குள் போக விரும்பாத ஆசிரியர் சொன்னார், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், அது ஒரு பூனைக்குட்டி, ஆனால் அவர்கள் பிடிவாதமாய் இருக்கிறார்கள். இறுதியாக ஒரு மாணவன் சொன்னான், அதை எப்படி கண்டிருப்பதென்று எனக்கு தெரியும், எவ்வாறு நீ சொல்வாய்? நாம் இதற்கு வாக்கெடுப்பு நடத்தலாம் என்று மாணவன் சொன்னான். இந்த கதை கேட்டு நீங்கள் சிரிக்கலாம், ஆனால் நாம் எச்சரிக்கையே இல்லாவிட்டால் இன்றைய மக்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். இயற்கையின் வடிவங்களை மாறுவதைப் போல நினைத்து ஒழுக்கக்கேட்டை சட்டபூர்வமாகவும் விதைகள் மாற்ற வாக்கெடுப்பும் நடத்துவார்கள். உதாரணமாக, புவி இருப்பு விதியை ரத்து செய்ய ஒரு வாக்கெடுப்பு எந்த நன்மையும் செய்யும் என நீங்கள் நினைக்கிறீர்களா? உலக தோற்றத்திற்கு முன்பே ஒழுக்கம் மற்றும் சரீரப்பிரகமான விதிகள் மாற்ற முடியாதபடி கட்டளை இருக்கப்பட்டிருந்தன. அடிப்படையில் தவறான அல்லது தேவையானவைகளை சட்ட பூர்வமாக்குவது பகலுக்கு பின் இரவு வருவதை போன்று வேதனையும் தண்டனைகளையும் தடுக்காது. எதிர்ப்புகளை பொருட்படுத்தாமல் நமது பாதையில் இருக்க நாம் தீர்மானிக்கிறோம். தெரிந்தோ அல்லது தெரியாமலோ அவர்கள் தவறாக புரிந்திருந்தால் அது அப்படியே இருக்கட்டும். நம்மால் மாற முடியாது, நாம் மாறவும் மாட்டோம். தேவனின் விதிகளுக்கு நாம் கீழ்ப்படியாய் இருந்த போது நமது பாதையை நாம் சீக்கிரமே இழந்து விடுவோம். குடும்பத்தை பாதுகாக்கவில்லை என்றால் நாகரீகமும் நமது சுதந்திரங்களும் நிச்சயமாக அழிந்து போகும். அவர்கள் சொல்வதை நாம் செய்யும் போது கர்த்தர் கட்டுப்படுத்தவராய் இருக்கிறார், ஆனால் அவர் சொல்வதை நாம் செய்யாமல் இருக்கும் போது நமக்கு வாக்கு தத்தமில்லை. பாவத்தின் குற்றத்தின் அல்லது முரண்பாட்டின் ஒரு சிறையிலிருந்து ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் வாசலுக்கான திறவுகோலில் இருக்கிறது. மறுந்திரும்புதல் என திறவுகோலில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திறவுகோலை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது உங்களுக்கு தெரிந்திருந்தால் எதிரியால் உங்களை பிடித்து கொள்ள முடியாது. சோதனைக்காரனின் அச்சுறுத்துவம் வல்லமையை விட மனந்திரும்புதல் மன்னிப்பு என்ற இரண்டு கொள்களை பிளத்தில் அதிக வல்லமை கொண்டிருக்கிறது. மனந்திரும்புதலை விட தேவனின் தாராளம் இரக்கம் கிருபை வேறென்றிருக்கும் வெளிப்படுத்துவதில்லை. தேவகுமாரனும் நமது இரட்சிகரும் நமது மீட்பவருமானால் செய்யப்பட்ட பாவ நிவர்த்தியின் நிறைவான சுத்தப்படுத்தும் வல்லமையை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? அவர்கள் மனம் திரும்பினால் அவர்கள் பாடு வியாதிருக்கும்படி இந்த காரியங்களுக்காக யாவரும் அவர் பாடானுபவித்தர் என அவர் சொன்னார். உண்மையிலேயே அதை வாஞ்சுகிறவர்களுக்கு மீளுவதற்கு ஒரு வழி இருக்கிறது. மனம் திரும்புதல் என்பது ஒரு சோப்பை போல பாவத்தின் ஆழமான கரையிலும் கூட வெளியேறும். ஆபாச படங்களின் பயங்கரமான தோற்றங்களை அப்புறப்படுத்தவும் குற்றத்தை கழுவிவிடவும் ஆசாரியத்துவத்தை தரித்தபவர்கள் அவர்களோடு நோய் தடுக்கும் மருந்தை வைத்திருக்கிறார்கள். அதன்படி எவ்வளவு பலமாக இருந்தாலும் கெட்ட பழங்களின் ஆதிக்கத்தின் தகர்க்கவும் கடந்த கால தவறுகளின் தலைமுகளை அது குணமாக்கும். பாவங்களுக்காக மனம் திரும்பவர்களுக்கு மன்னிப்பு உண்டு. கர்த்தர் அவைகளை நினைவில் வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தல்கள் அனைத்திலும் இவைகளை விட அழகமான ஆறுதல் அளிக்கும் வார்த்தைகளை நான் அறியேன். சில சமயங்களில் மனஸ்தாபப்பட்ட பின்பும் தண்டனைகளை அனுபவித்த பின்பும் சில சமயங்களில் ஒருவர் தன்னையே மன்னிப்பது என்பது பாகமாக மன்னிப்பது என்பது மன்னிப்பே என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவுக்கெவ்வளவு என ஜனங்கள் மனம் திரும்புகிறார்களோ அவ்வளவு அளவாய் எனக்கு விரோதமான பாவங்களை நான் மன்னிப்பேன். மிகுந்த ஒழுக்கக்கேட்டின் ஒரு வாழ்க்கையிலிருந்து வெளியே வர வழியை கொண்டு கண்டுபிடிக்க போராடி கொண்டிருந்த ஒரு பெண்ணின் திரும்புதலை பற்றி தலைவர் ஜோசப் ஃபீல்டிங் ஸ்மித் சொன்னார். பதிலாக பழைய ஏற்பாட்டிலிருந்து லோத்தின் மற்றும் ஒரு உப்புத்தூணாக மாறிய லோத்தின் மனைவியை பற்றி விவரத்தை படிக்கும் போது அவளிடம் கேட்டுக்கொண்டார். துன்மார்க்கத்தில் இருப்பவர்களை கர்த்தர் அளிப்பார் என அவள் பதிலளித்தார். அப்படியல்ல, திரும்பி பார்க்காதே என்பதே உனக்காக இந்த பாடம் என அந்த மனம் திரும்பிய பெண்ணிடம் தலைவர் ஸ்மித் சொன்னார். ஆபாச படங்களுக்கு அல்லது அசுத்தமான செயல்களுக்கும் மிகுந்த வல்லமையான தடுப்பு குணமாக்குதலுக்கும் எளிதானந்தமாயிருப்பது அவை கவனியாதிருப்பதும் அதை புறக்கணிப்பதுமே. சுத்தமாயிருக்க நீங்கள் தீர்மானிக்கும் போது தேவன் கொடுத்த உங்களின் சுயத்தீனத்தை நீங்கள் உறுதி செய்வீர்கள்.
Once you decide to remain clean, you are asserting your God-given agency. And then, as President Smith counseled, don't look back.
உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் சமாதானமும் சந்தோஷமும் காத்திருக்கிறதென நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன். ஒரு ஆணுக்கும் அவனது மனைவிக்கும் அவர்களின் பிள்ளைகளுக்கும் வீட்டில் சந்தோஷத்தை கொடுப்பதே சபையின் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் இறுதி குடிவானது. இதை நான் கிறிஸ்து நாமத்தினாலே சொல்கிறேன். ஆமேன்.
As a young elder
sumar ora aandaga uliya kaalathil or ilam mooparaga naan irundapodu velippaadaliyum parisutha aaviye patri veda puthangalil pitkala apostolargal eludiyavatrai padithapodu enakku or adirchiyana vili unarpu erpattathu enakkendru or saatchi kurippaga pidaviyum kumarinum patri or saatchi enakku irundathillai enadu arputhamana petrun saatchiye saandhu naan uliyathirku ponen அவர்களின் வார்த்தையில் எந்த சந்தேகம் இல்லாமல் ஆவுக்குரிய எனது சொந்த சாட்சியை தேடுவது பற்றி நான் நினைத்து பார்க்கவில்லை. 1962 டெக்சஸின் சன் அன்டோனியாவில் ஒரு பெப்ரவரி மாதம் இரவில் நான் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என எனக்கு தெரிந்தது. நான் அமைதியாக ஜெபித்து பரலோக பிதாவை நீர் ஜீவிக்கிறாரா, நான் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என உரத்த சத்தத்தில் வேண்டுவதற்கு நான் தனிமையாயிருக்க எங்கள் குடியிலிற ஒரு இடத்துக்கு நான் கண்டுபிடித்தேன். அந்த இரவில் சிறு நேரத்திற்கு பின் தேவனும் இயேசுவும் நிஜமானவர் என்பதை வாழ்க்கையில் முதலாக நான் அறிந்து கொண்டேன். ஒரு குரலையும் நான் கேட்கவில்லை, ஒரு வானொலக நபரையும் நான் பார்க்கவில்லை. பரிசுத்த ஆவின் சொல்ல முடியாத வரத்தால் வெளிப்படுதலின் ஆவியால் எனது மனதிற்குள் பேசிய சமாதானத்தால் எனது இருதயத்திற்கு உறுதிப்படினால் நீங்களும் அறிந்து கொண்ட அதே வழியில் நானும் அறிந்து கொண்டேன். வார்த்தைகளை வைத்து ஒரு சோதனை செய்யும் அளவு எனது புலனைகளை எழுப்பி உணர்ச்சி செய்ய அந்த அனுபவத்திலிருந்து ஆல்மாவின் ஆலோசனை நான் பார்த்தேன். இந்த வார்த்தைகள் அல்லது விதைகளை மரங்களாக வளர்ந்தது. உண்மையிலேயே சாட்சியின் கூடுதல் மரங்களாக வளர்ந்தது. பரிசுத்த ஆவியின் மூலமாக பரிசுத்த ஆவியாலும் வந்த வெளிப்படுதலின் அடிப்படையில் வார்த்தையின் மேல் அதிக சோதனைகளால் இந்த செயல் தொடர்ந்தது. அதன் விளைவாக கூடுதல் சாட்சி மரங்களாகி இப்பொழுது ஒரு உண்மையான காடாகியது. இரட்சகர் அமெரிக்காவிற்கு சென்ற போது 12 சீசர்களை அவர் அழைத்தார். பரிசு ஆவியை பற்றி அவர்களுக்கு மக்களுக்கும் அவர் கொடுத்த செயல்களில் ஒன்று. அவர்கள் இரட்சகர் அமெரிக்காவிற்கு சென்ற போது 12 சீசர்களை அவர் அழைத்தார். பரிசுத்த ஆவியை பற்றி அவர்களுக்கு மக்களுக்கும் அவர் கொடுத்த செயல்களில் ஒன்று அவர்களுக்கு போதிப்பதின் இரட்சகர் புறப்பட்டு போய் அடுத்த நாள் திரும்ப வருவதாக வாக்களித்தார். அவர் பேசுவதை கேட்க அவர்கள் முடிந்தவரை அதிகமோர் கூடி வர செய்ய மக்கள் இரவு முழுவதும் உழைத்தார்கள். இரட்சகர் போதிக்கவற்றை மக்களுக்கு போதிக்க அவர்கள் சீஷர்கள் 12 பிரிவுகளாக கூடினார்கள். இந்த வார்த்தைகளை நிற்பனம் பரிசுத்த ஆவியின் முக்கிய உத்தவத்தை அவர்கள் போதனைகள் மத்தியில் மகிழ்ச்சியாயிருந்தார்கள். இரட்சகர் அவரிடம் பிதாவிடம் ஜெபித்த போது அவர்கள் அவர் தோற்றம் அளித்த பரிசுத்த ஆவியின் முக்கிய உத்தவை பற்றி பயன்படுத்தினார். பிதாவை, நான் தெரிந்து கொண்ட இவர்களுக்கு நீர் பரிசுத்த ஆவியானவரை அளித்ததற்கு உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். பரிசுத்த ஆவியின் வரம் மனிதன் மேல் அருளப்படுகிற மகத்தான வரம். அது மனிதர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் மட்டும் கட்டுப்படுத்தப்படவில்லை. அது விசுவாசம் மிக்க ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கிறிஸ்துவின் சுசியத்தை பெற்றுக்கொள்ள போதுமான வயது வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது சொந்தமாக இருக்கிறது என தலைவர் வால்பர்ட் உட்பர் சொன்னார் என்பதை இந்த மர்மன் புத்தகத்தில் நிகழ்ச்சியின் அடிப்படையில் நான் நன்றாக புரிந்து கொண்டேன். தெய்வீகத்தின் மூன்றாவது அங்கத்தினராகவும் பிதாவிடம் குமாரனிடம் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் எல்லா காரியங்களிலும் அறிந்திருக்கிறார். அவருக்கு ஏராளமான முக்கியமான பாத்திரங்கள் இருக்கின்றன. அவைக்குள்ள முக்கியமானது பிதாவு குறித்தும் குமரன் குறித்தும் அவர் சாட்சி பகிர்கிறார். சகலவற்றின் சக்தியும் அவர் வெளிப்படுத்துகிறார். ஞானஸ்தானம் பெற்றவரும் அவர் சுதிகரிக்கிறார். நம்மை செய்வராக இருக்க தலைவர் மான்சென் எடுத்த கட்டாயம் இருக்கிறார். நம்மை செய்கிறவரை சுற்றறிந்திருந்து இரட்சகரின் எடுத்துக்காட்டை அவர் பின்பற்றுகிறார். பரிசுத்த ஆவியிடம் இருந்து வருகிற ஒரு உறுதலை உதாசீனம் படுத்திருப்பதன் ஒருவரை போல் சந்திப்பதன், அவருக்கு ஊழியம் செய்த வந்த மற்ற ஒருவரை காப்பாற்றுவதன் முக்கிய உத்தவத்தை அவர் விதித்தார். ஆனால் சில சமயங்களில் தேவையாக இருக்கும் போது ஊழியம் செய்ய தலைவர் மான்சன் வீட்டு போதகராக கவனித்து கொள்ளும் ஒரு சகோதரியே கிடைப்பதில்லை. அந்த சூழ்நிலையில் பரிசுத்தாவின் மற்றொரு பாத்திரமான தோற்றவளாயிருந்து ஆறுதலையும் வழிநடத்தையும் நான் கண்டிருக்கின்றேன். ஏராளமான பிரிவு கூறுபாடுகளும் எங்கள் பேரானன் குயின்டன் பிறந்த ஒரு ஆண்டுக்கு 3 வாரங்கள் குறைவான நான் நாட்களில் உயிரோடு இருந்த அப்பொழுது மருத்துவமனைக்கு வெயிலும் உள்ளமாக இருந்தோம். அந்த நேரத்தில் சகோதரி ஜென்சனும் நானும் அர்ஜென்டினாவில் வாசித்து வந்தோம். அவர்கள் ஆறுதலாக இருக்கவும் அவர்களுக்கு ஆறுதல் படவும் உண்மையிலே எங்கள் பிள்ளைகளுடன் நாங்கள் அங்கு இருக்க விரும்பினோம். நாங்கள் நேசித்த அவனுக்கு அருகில் இருக்க விரும்பி இவன் எங்கள் பேரப்பிள்ளை, எங்கள் ஜெபிக்கிறோம். குயின்டன் மறைத்து விட்டான் என்று செய்தி எங்களுக்கு கிடைத்த போது சகோதரி ஜென்சனும் நானும் ஊழியத்தின் ஒரு பயணத்தில் இருந்தோம். கூட மறை ஒன்றின் பாதையில் நின்று கொண்டு நாங்கள் ஒருவரை ஒருவரை தழுவிக்கொண்டு ஆறுதல் படுத்தினோம். எல்லா புத்திக்கும் மேலான ஒரு சமாதான ஒரு உறுதிப்பாடு பரிசுத்த ஆவியிடமிருந்து எங்களுக்கு வந்தது. அந்த இன்று வரை தொடர்ந்திருந்தேன் என நான் உங்களுக்கு சாட்சி அளிக்கிறேன். பெரிய விசுவாசம், சமாதானம், ஆறுதலுடன் இன்று வரை அந்த சமயத்தை பற்றி பேசுகிற எங்கள் மகன், மருமகள் மற்றும் அவர்களின் பிள்ளைகள் வாழ்வில் பரிசுத்த ஆவியின் சொல்ல முடியாத ஈவை நாங்கள் பார்த்தோம் என்று நாங்கள் சாட்சி அளிக்கின்றோம். வெளிப்படுதலின் அதே வரம் மர்மன் புத்தகத்தை பற்றி என்பது சாட்சியை தீவிரப்படுத்தியது. மீண்டும் மீண்டும் அதை நான் வசித்து படித்து ஆராய்ந்து ருசித்தேன். அதன் சத்தியத்தை தெய்வீகத்தையும் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார். சபை 4 முக்கியமான மூளைக்கண்களை மர்மன் புத்தகம் ஒன்றான தலைவர் கார்டன்பி ஹிங்க்லி அழைத்தார். ஜோசப் ஸ்மித்தின் முதல் தரிசனம், ஆசாரி உத்தவத்தின் மறுஸ்தாபம் மற்றவைகளாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி நமது சாட்சி முக்கியமாக மூலக்கல்லாயிருக்கிறது. பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்துவின் சபைக்கு தனிப்பட்ட சாட்சிகள், அங்கத்தினர்களின் ஒப்புக் கொடுத்தலும் நங்கீரமாடும் அசைக்க முடியாத மூளைக்கல்கள் இந்த 4 மாபெரும் தேவன் கொடுத்த வரங்களும் என அவர் விளக்கினார். தேவன் கொடுத்த இந்த 4 வரங்களும் எனது விசுவாசத்திற்கு சாட்சிக்கும் நங்குமாயிற்று. ஒவ்வொன்றும் பரிசுத்த ஆவியின் மூலமாக வெளிப்படுத்தலால் எனக்கு உறுதலித்தன. ஆயினும் சில நிமிடங்களில் முதல் தரிசனம் மற்றும் மர்மன் புத்தகம் ஆகிய இந்த 2 மூலக்கண்களை வரங்களும் மேல் கவனம் செலுத்த நான் விரும்புகிறேன். நற்கீர்த்தி பெற்ற பெற்றோருக்கும் பிறந்த அவர்களால் நன்றாக போதிக்கப்பட்ட ஒரு குடும்ப அமைப்பில் ஒவ்வொருனும் ஆரம்பிக்கிறது. லெக்கி மற்றும் ஜோசப் ஸ்மித்தின் வாழ்க்கையில் சம்பவங்களில் ஒவ்வொன்றும் ஒத்திருக்கின்றன. ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட அவசியமாக இருக்கிறது. சடுதியாக நடக்கவிருந்த எருசலோமின் அழிவிலிருந்து அவனையும் அவனது குடும்பத்தையும் காக்க லெக்கி அவசியமாக இருந்தது. இது உண்மையான சபை என்றும் ஜோசப் ஸ்மித்துக்கு அவசியமாயிருந்தது. ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறார்கள். பிதா மற்றும் குமரனை பற்றி அபிராயம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒரு புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருவரும் பிரசாங்கிக்கிறார்கள். பரிசுத்த ஆவியிடமிருந்து தரிசனங்களும் சொப்பனங்களும் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுதலை பெறுகிறார்கள். இறுதியாக துன்மார்க்குகள் அவர்களை அசுரித்திருக்கிறார்கள். லெக்கியும் அவனது குடும்பம் தப்பி பிழைத்துக் கொள்கிறார். ஜோசப் இந்த சாட்சியாக மறித்தார். மர்மன் புத்தகத்தில் ஒன்னா நெப்பியை பிடிக்க ஆரம்பிக்க சத்தியத்தை உண்மையுடன் தேடுகிறவன் ஊழியக்காரர்களை அழைப்பதில் என்ன ஆச்சரியமாயிருக்கிறது? கர்த்தரின் ஆவியால் இந்த புத்தகம் நனைந்திருக்கிறது. வெளிப்படத்திலும் பரிசுத்த ஆவியும் தீர்க்கதரிசிகளும் மட்டும் கொடுக்கப்படுவதில்லை, ஆனால் தகப்பன்மார்களுக்கும் தாய்மார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்படுகிறது. இந்த ஆரம்ப அதிகாரங்களிலே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மர்மன் புத்தகம் முழுவதிலும் வெளிப்படுத்துதல் மற்றும் பரிசுத்த ஆவியை செய்து தொடர்கிறது. மர்மன் புத்தகத்தையும் வெளிப்படுதலையும் எடுத்துவிட்டால் நமது மதம் எங்கே இருக்கும்? நம்மிடம் எதுவும் இருக்காது என தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் இந்த சக்தியின் தூக்கப்படுத்தியிருக்கிறது. வெளிப்படுதலால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மர்மன் புத்தகத்தை பற்றி நமது சாட்சிகளை பிற்கால பரிசுத்தவான்களால் இந்த மதமும் அதன் கோட்பாடுகளும் மெய்யானவை என நாம் உறுதியளிக்கின்றேன். ஆவியினும் காரியங்களே பரிசுத்தமானது செல்வதற்கு கடினமாய் இருக்கிறது. இதோ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உணருதலில் சிறிதளவுதிலும் சொல்ல என்னால் கூடாது. என் ஆல்மாவைப் போல் நாங்கள் பிரக்கடம் படுத்துகிறோம். ஆயினும் பரிசுத்த ஆவி மெய்யானவை என்றும் அவர் சசனமாறவினும் வெளிப்படுத்தவும் தோற்றவராகவும் வழிகாட்டியாகவும் இறைத்தன்மையை ஆசிரியராகவும் இருக்கிறார் என சாட்சி அளிக்கிறேன். இந்த நான்கு மூலைகளில் மேல் இந்த மெய்யான ஜீவிக்கிற சபை இந்த மதமும் அமர்ந்திருக்கிறேன் என்ற தாழ்வியுடன் நான் சாட்சி அளிக்கிறேன். மூலக்கல்லை அமைப்பது இயேசு கிறிஸ்துவின் ஈடுபட்டிருக்கிறார் என சாட்சி அளிக்கிறேன். தலைவர் தாமஸ் மான்சன் கர்த்தரின் தீர்க்கதரிசியும் என் பின்பக்கம் அமர்ந்திருக்கிற இந்த 15 மனிதர்களும் தீர்க்கதரிசிகளும் ஞான சிருஷ்டிக்காரர்களும் அப்போஸ்தலர்களும் வெளிப்படுத்தலவர்களாக இருக்கிறார்கள். பரிசுத்த ஆசிரிய உத்தவத்தை ராஜ்யத்தின் திருக்கோள்களையும் அவர்கள் தரித்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் நான் அவைகளை நேசித்து மரியாதை செலுத்தி ஆதரிக்கிறேன். ஆமேன்.
இப்போது ரிடீமர் ஆஃப் இஸ்ரேல் என்ற பாடலை இயேசு இசைக்குழுவும் சபையும் சேர்ந்து பாடுவார்கள். பாடலை தொடர்ந்து இளம் பெண்கள் பொது தலைமையில் முதல் ஆலோசகர் சகோதரி மேரி என் குக் பேச கேட்க நாம் மகிழ்வோம். அவரை தொடர்ந்து 12 அப்போஸ்தலர் குழுமத்தினமும் மூப்பர் டாலன் எச் ஓக்ஸ் பேசுவார். பின்னர் பாடுவார்கள். பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் 180th அரையாண்டு பொது மாநாடு.
காலத்திற்கு முன் எங்கள் குடும்பத்தில் ரூபி பிறந்தார். அவளது இனிமையான முகத்தை நான் பார்த்தபோது பூமிக்கு அவள் வருவதற்கு முன்பு நமது பரலோக பிதாவுடன் அவள் வசித்தாள் என்பதை நினைத்து நான் வியப்படைந்தேன். அவரது மகிழ்ச்சியின் மகா திட்டத்தை அவள் ஏற்றுக்கொண்டு அவரையும் நமது இரட்சகரான இயேசு கிறிஸ்துவையும் பின்பற்ற அவள் தீர்மானித்தாள். அவளது தீர்மானித்தால் அந்நியத்தை அனுபவிக்கும் நித்திய ஜீவனுக்கு நேராக முன்னேறும் பூலோகத்திற்கு அவள் வர அனுமதிக்கப்பட்டாள். அவளது ஆவி அவளது சரீரத்தை இணைத்து கற்றுக்கொள்ளும் ஒரு காலத்திற்குள் ரூபி பிரவேசித்திருக்கிறாள். அதில் அவள் தன்னை நிரூபித்து கிறிஸ்துவை பின்பற்ற தீர்மானித்து நித்திய ஜீவனுக்கு தகுதியுள்ளவளாக ஆயத்தப்படலாம். தூய்மையானவளாக இந்த பூமிக்கு ரூபி வந்தாள். ஆனால் திட்டத்தின் ஒரு அங்கமாக துயரங்களையும் சோதனைகளும் அவள் அனுபவித்து அவள் தவறுகளை செய்வாள். ஆயினும் நமது இரட்சகரின் பாவ நிவர்த்தியின் மூலமாக ரூபி மன்னிக்கப்பட்டு ஆனந்தத்தின் ஒரு பரிபூர்ணமாக அவள் பலப்பெற்று மீண்டும் தூய்மையாக்கப்பட்டாள். அவள் பிறந்த சில மணி நேரங்களுக்கு பின் இந்த விலையேற பெற்ற குழந்தையை எனது கரங்களில் தூக்கி வைத்துக் கொள்ள எனக்கு சிலாக்கியமாயிருந்தது. அவளது பெயருக்கேற்ற போல அவள் ஒரு குணாசாலி பெண்ணாகவும் தூய்மையாகவும் விலையேற பெற்ற பெண்ணாகவும் இருக்க நான் ரூபிக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என நான் அவளை தாயிடம் சொன்னேன். இன்றைய ரூபி ஆரம்பிக்க ரூபியின் தாய் என்ன செய்வார்? நித்திய ஜீவனின் பாதையில் நமது பிள்ளைகளை நமது இளம் வயதினரை நடத்த பெற்றோர்களாக, தாத்தா பாட்டிகளாக, தலைவர்களாக நாம் என்ன செய்யலாம்? விசுவாசியில் மாதிரியாக இருக்க நாம் இருக்க வேண்டும். நமது பிள்ளைகள் செய்ய விரும்பாத எந்த காரியத்தையும் நாம் ஒருபோதும் செய்ய நம்மை அனுமதிக்க கூடாது. நம்மை பார்த்து அவர்கள் செய்ய வேண்டும். நாம் விரும்புகிறவற்றுக்கு நாம் ஒரு மாதிரியாக அமைக்க வேண்டும் என தீர்க்கதரிசி பிரிகாம் யங் சொன்னார். அவர் நல்ல மாதிரியாக இருப்பதால் ஒவ்வொருவரும் இன்றே ஆரம்பிக்கலாம். இரட்சிப்புக்கு தூய்மையான இரண்டு கொள்கைகளால் விசுவாசத்திலும் தூய்மையிலும் விசுவாசிகள் ஒரு மாதிரியாக இருக்க இன்று பிள்ளைகளை அழைக்க நான் விரும்புகிறேன். விசுவாசத்தில் விசுவாசிகளுக்கு ஒரு மாதிரியாக இருங்கள். அப்படியாக வார்த்தையிலும் மாதிரியிலும் உங்கள் பிள்ளைகளுக்கு சாட்சி அளிக்க ஆயுதப்படுத்துவதில் இயேசு கிறிஸ்துவின் மீது நீங்கள் சொந்த விசுவாசத்தையும் சாட்சியையும் தீவிரமாக பயன்படுத்துங்கள். விசுவாசத்தின் ஒரு மாதிரியாக இருந்த ஒரு அற்புதமான தாயின் கதையை நான் உங்களுக்கு கூறுகிறேன். தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் இளம் வாலிபனாக இருந்தபோது அவரது தாய் லூசி மேக் ஸ்மித்திடம் தேவனில் விசுவாசத்தை பற்றி அவர் கவனித்து கற்றுக்கொண்டார். வேதங்களை ஆராய்ந்து லூசி பதில்களை தேடினார். அவருடைய தாயை போலவே வழிநடத்துவதாக வேதகாமத்தை வாசித்து ஜோசப்பு கூட அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார். ஜெபத்தின் மூலமாக தனிமையில் கர்த்தரின் உதவியை நாடிதல் குடும்ப பிரச்சனைகளை லூசி தீர்த்து கொண்டாள். ஒரு நாள் மதத்தை பற்றிய ஒரு கருத்து வேறுபாடு அவளது குடும்பத்தில் வந்தபோது பக்கத்தில் இருந்த செறி மரங்கள் அடர்ந்த ஒரு அழகான தோப்புக்குள் சென்று கர்த்தரிடம் ஜெபிக்கப் போவதாக லூசி சொன்னாள். அவளுடன் உடலுக்கு நல ஒரு குறைவு வந்தபோது லூசி மிகுந்த விசுவாசத்துடன் ஜெபித்தாள். எலும்புருக்கி நோயினால் ஏற்றக்குறைய ஜோசப் தனது கால்களை இழக்க பார்த்தபோது டைஃபாய்டு காய்ச்சலால் ஜோசப்பின் சகோதரியான சோப்ரோனியா மரிக்கும் தருவராயிருந்த போதும் ஒரு இளம் பெண்ணாக மிக மோசமான காய்ச்சலிலிருந்து அவள் குணமடைந்தாள். சோப்ரானின் சுகவினத்தை பற்றி லூசி எழுதும் போது எனது குழந்தையை நான் உற்று பார்த்தேன். நானும் எனது கணவரும் எங்களது கைகளை ஒன்றாக பற்றி கொண்டு படுக்கை அருகில் முழங்கால் படியிட்டு கர்த்தரிடத்தில் எங்கள் துக்கத்தையும் வேண்டுகோள்களையும் முற்றினோம். சோப்ரானின் உயிர் பிழைத்தாள். அவள் ஜெபங்களுக்கு பதில்களை பெறுவதில் விசுவாசத்துடன் அவள் ஜெபிப்பதை லூசியின் பிள்ளைகள் பார்த்தார்கள் என நான் உறுதியாக நம்புகிறேன். வழிகாட்டுதலுக்காக விசுவாசத்தில் லூசி ஜெபித்தாள். மரங்கள் அடைந்த ஒரு தோப்பிற்கு ஜோசப்பும் சென்று அவரது தாய் செய்ததைப் போலவே கர்த்தரிடம் ஒரு பதிலை தேடி விசுவாசத்துடன் அவர் ஜெபித்தார். தனியாகவும் நமது பிள்ளைகள் மற்றும் வாலிபர்களும் வேதங்களை படிப்பதன் மூலமும் ஜபத்தின் மூலமும் லூசியைப் போல் நாமும் இயேசு கிறிஸ்துவின் மீதமுள்ள அவர்களுக்குள்ள விசுவாசத்தையும் சாட்சியும் எவ்வாறு பலப்படுத்தும் என்பதை அவர்களுக்கு காட்ட வேண்டும். லூசியை போலில்லாமல் வேதகாமத்தை விட அதிகமாக இன்று நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நித்திய ஜீவனுக்காக பாதையில் பாதுகாப்பாக நம்மையை வழிபடுத்த பிற்கால வேதங்களும் நமது பிற்கால தீர்க்கதரிசிகளும் வார்த்தைகளை நமக்கு இருக்கின்றன. பாதையில் வேதனுடைய வார்த்தைக்கு அது ஒப்பிடுவதை போல இருப்பு கோலின் நுனியை பிடித்து நிலை கொண்டவரை பற்றி மார்மன் புத்தகத்தில் நாம் படிக்கிறோம். சோதனைகள் நிரம்பியுள்ள இன்றைய உலகத்தில் வேதனையுடைய வழிகளிலிருந்து நம்மை அதிக தூரத்தில் இழுக்க தந்திரமான வழிகளில் சாத்தான் முயற்சிப்பதில் இறுக்கமாக பிடிப்பது என்பது சவாலாக இருக்கலாம். கோலில் ஒரு கையும் உலகத்தில் ஒரு கையுமாக நாம் இருந்தால் நமது மாதிரி குழப்பம் இருந்தால் யாக்கோபாவின் வார்த்தைகளைப் போல நமது கெட்ட மாதிரியால் பிள்ளைகளின் திட நம்பிக்கையை நாம் இழக்கிறோம். லூசியை போல ஒரு தீர்க்க தரிசியை உங்களால் உருவாக்க முடியாமல் போகலாம். ஆனால் நிச்சயமாக நாளையே தலைவர்களாய் நீங்கள் உருவாக்குவீர்கள். அவர்களின் விசுவாசத்திற்கு உங்கள் செயல்கள் உறுதியாக இணைக்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக தூய்மையில் விசுவாசிகளுக்கு ஒரு மாதிரியாய் இருங்கள். தூய்மையாக்குவதற்கு நமக்கு இருக்கிற ஒரே வழி இரட்சகரின் பாவ நிவர்த்தியின் மூலமாகவே. நம் ஒவ்வொருவரும் தூய்மைப்படுத்துவதற்கு மாறுவதற்கென செயல்முறை விசுவாசத்துடனும் மனம் திறந்தளுடனும் நமது முதல் உடன்படிக்கையான ஞானஸ்தானத்துடன் ஆரம்பிக்கிறோம். அவர்கள் தண்ணீரிலிருந்து வெளியே வந்தவுடனே அவர்கள் உலகத்திலிருந்து வெளியே வருகிறார்கள், தேவனின் ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிறார்கள் என நாம் போதிக்கிறோம். உடன்படிக்கையால் அவரது கட்டளைகளை பின்பற்றுவதாக அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். என நமது பிள்ளைகள் தங்களின் ஞானஸ்தான உடன்படிக்கையில் வாழ அவர்களுக்கு தர ராபர்ட் டி ஹேல்ஸ் ஆலோசனையளித்தார். தேவனுக்கான நமது ஒப்புக் கொடுத்தலான மதிக்க ஒரு வளமான பொறுப்பின் கீழ் உடன்படிக்கை நம்மை வைக்கிறது. நமது உடன்படிக்கைகளை கை கொள்ள அதன் உடன்படிக்கைகளை மதிப்பிலிருந்து நம்மை தடுக்குகிற நடவடிக்கை அல்லது அவர்களை நாம் விட்டுவிட வேண்டும். உடன்படிக்கைகளை செய்வதன் இந்த பரிசுத்த பொறுப்பு மற்றும் உடன்படிக்கையை கை கொள்வதிலிருந்து வருகிற தூய்மையின் ஆசீர்வாதங்களை புரிந்து கொள்ள வாலிபர்களுக்கு தவ இளம் வயதினருக்கான பலனுக்காக ஒரு அற்புதமான கருவி. பெற்றோர்களை, இந்த புத்தகத்தில் ஒரு சொந்த பிரதியை வாங்கி அதை அடிக்கடி படியுங்கள். நீங்களும் தரங்களோடு வாழுங்கள். தரங்களின் அர்த்தத்தையும் நோக்கத்தையும் அவர்களை கண்டுபிடிக்கவும் அவைகளின் படி வாழவும் அவர்களை விரும்புவதில் விருத்தி அடைய அவர்களுக்கு உதவ சிந்தனையுள்ள விசேஷ உரையாடல்களை வாரிபல்களுடன் வைத்திருங்கள். பொழுதுபோக்குகளும் ஊடகமும் மற்றும் உடையும் தோற்றமும் என்ற பகுதியில் காணப்படுகிற தரங்கள் மிகுந்த அரைக்கோளாயிருக்கிறது. ஏனெனில் உலகத்தின் தரங்களும் அவைகள் அதிகரித்து வரும் எதிர்ப்பாயிருந்தது. ஊடகங்களில் நமது சொந்த தேர்ந்தெடுப்பதால் தற்குணமும் இனிமையானதுமான அதற்கு நாம் மாதிரியாக இருக்க வேண்டும். நமது வீடுகளில் நுழையாடுவர்களை ஊடகம் பரிசுத்த ஆவின் உணர்வை சிறுமைப்படுத்தவும் நமது குடும்பத்தின் நண்பர்களின் உறவுகளை முறிக்கக்கூடாது அல்லது சுவேஷ கொள்கையுடன் பொருத்தமில்லாத தனிப்பட்ட முன்னுரிமைகளை வெளிப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. உதாரணமாக இணையதளம், சமூக ஊடகம், கை தொலைபேசிகள், தொலைக்காட்சி விளையாட்டுகள் அல்லது தொலைக்காட்சி பார்த்தல் போன்றவற்றிற்கு அதிக நேரத்தை செலவழித்தல், பயனுள்ள வேலைகளை செய்வதிலிருந்து மற்றவர்களுடன் பயனுள்ள வகையில் உரையாடுவதிலிருந்து நம்மை தடுக்கின்ற என்பதை புரிந்து கொள்ள நமது பிள்ளைகளுக்கு நாம் உதவலாம். நமது உடையாலும் தோற்றத்தாலும் நற்குணம் இணையாவதற்கு நாம் மாதிரியாய் இருக்கலாம். உடன்படிக்கை மக்களாக நமது உடல்களை பராமரிக்க, பாதுகாக்க, சரியாக ஆடை அணிய நமக்கு பொருத்தம் அளிக்கிறது. ஆலயங்களாக தேவனிடமிருந்து வந்த வரங்களாக நமது உடல்களை நாம் மதிக்கிறோம் என புரிந்து கொள்ள நமது பிள்ளைகளுக்கு வாலிபர்களுக்கும் நாம் உதவ வேண்டும். மிகவும் இறுக்கமான, அவலட்சமான அல்லது வேறு எந்த வகையிலும் உடம்பை காட்டக்கூடிய அநாகரிகமான ஆடைகளை வாங்குவதையும் அணைவதையும் மறுப்பிலிருந்து நாம் மாதிரியாயிருக்கிறோம். தேவனின் மீது உள்ள தங்களின் அன்பாலும் அவரது வாக்களிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களாலும் உடன்படிக்கையாக கை கொள்கிறார்கள். ஒரு மாலை நேரம் எனது கணவருடன் நான் நடந்து போய் கொண்டிருந்த போது வெளியரங்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு திருமண நிகழ்ச்சியை கடந்து போனோம். அந்த மக்களை எங்களுக்கு தெரியாது. இருந்தும் நற்குணத்தின் உடனடியான அழகு ஒன்று அழகுமாக பதிந்தது. அவர்களின் இசை மற்றும் ஆடலின் தேர்ந்தெடுப்புகள் நன்றாக இருந்தன. அந்த நாளில் புனித தன்மையுடன் உலகத்தின் வழிகளை கலப்பதற்கு இந்த குடும்பம் தீர்மானிக்கவில்லை. இப்போது நமது சபையின் அற்புதமான இளம் வயதினருக்கு ஒரு வார்த்தையை நான் கூறட்டும். உங்களின் நண்பர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தலைவர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் உங்களின் ரீதியான மாதிரிகளுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒருவர் மட்டும் சபையின் அங்கத்தினர் என்பதை நான் காண்கிறேன். தனியாக கூட நீங்கள் சபைக்கு வரலாம். உங்கள் ஒப்புக்கொடுதலுக்கு நீதி உள்ள மாதிரிக்கும் நான் உங்களை புகழ்கிறேன். பொறுமையாயிருங்கள், தொடர்ந்து நீதியை வாழுங்கள். அநேகர் உங்களுக்கு உதவலாம். ஒரு எடுத்துக்காட்டான குடும்பம் கூட உண்மையாக அன்பு வைத்திருக்கிற நல்ல மனிதர்களிடமிருந்து பெண்கள் வருகிற ஆதரவான உதவிகளை அனைத்தையும் பயன்படுத்தலாம் என தலைவர் தாமஸ் மான்சன் சொன்னார். விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இருக்கிற தலைமர்களையும் நண்பர்களையும் உங்கள் தொகுதியிலும் பிணையத்திலும் உங்களை சுற்றி பார்த்து தேட அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். நான் வாலிப பெண்ணாக இருந்த போது விசுவாசிகளின் மாதிரிகளை கண்டு கொண்டேன். எனது பெற்றோரையும் சேர்ந்து அதில் ஒருவர் எனது அத்தை கர்மா. எனக்கு 16 வயதாக இருக்கும் போது ஒரு பிணைய தருணங்களில் இரவில் அவர் பேசியது எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. கர்ப்பதரத்திலிருந்து மற்றும் ஆலய திருமணத்திற்கு தகுதியாக இருப்பதன் முக்கியத்துவத்தை பற்றி அவர் போதித்தால் அவளது சாட்சியால் நான் ஆழமாக தொடப்பட்டேன். நான் ஒரு சிறுமியாயிருந்த போதிலிருந்து அவளது நற்குணத்தை நான் கவனித்திருக்கிறேன். அவளது போதைகளுடன் அது பொருத்தமாயிருந்தது எனக்கு தெரியும். அவளது மாதிரியை பின்பற்ற நான் விரும்பினேன். இளம் பெண்களே, இளம் ஆண்களே, விசுவாசத்திலும் தூய்மையிலும் விசுவாசிகளின் ஒரு மாதிரியாய் இருக்க நீங்கள் இன்றே ஆரம்பிக்கலாம். வேத படிப்பின் ஜெபத்தின் மூலமாக அன்றாடம் உங்கள் விசுவாசத்தையும் சாட்சியையும் நீங்கள் பலப்படுத்துங்கள். உங்கள் ஞானஸ்தான உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். அது தூய்மையாகவும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலின் தகுதியாகவும் உங்களை வைத்திருங்கள். மற்றவர்கள் பின்பற்ற அந்த மாதிரியாக இருக்க இன்றைய ஆரம்பிங்கள். உங்களுக்கு தெரியாது, நான் ஒரு நாள் எனது சிறிய ரூபிக்கு நீங்கள் மாதிரியாய் இருக்கலாம். இப்போதைக்கு நித்திய ஜீவனுக்காக பாதையில் ஒரு அற்புதமான ஆரம்பத்தில் ரூபியாய் இருக்கிறாள். விசுவாசிகளின் மாதிரியாய் இருக்க ஒரு தீர்மானத்துடன் ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிப்பதில் அவளது பெற்றோர் அவளது வீட்டில் நீதியின் மாதிரிகளை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவளது சுயதீனத்தை பயன்படுத்துவதில் பின்பற்ற ரூபி தேர்ந்தெடுப்பாள் என நம்புவோம். மகிழ்ச்சியின் திட்டத்திற்கு நான் நன்றியாய் உள்ளவளாய் இருக்கிறேன். ரூபியும் நம்மில் ஒவ்வொருவரும் மீண்டும் தூய்மையாய் இருக்கவும் நமது பரலோக பிதாவின் சமூகத்தில் நித்தியமாய் வாழவும் இது ஒன்றுதான் வழி என சாட்சி அளிக்கிறேன். நாம் ஒவ்வொருவரும் இன்றைய ஆரம்பிப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.
Our heavenly Father.
கர்த்தர் அவரது பிள்ளைகளுடன் தொடர்பு கொள்ள தனிப்பட்ட வழி மற்றும் ஆசாரியத்துவ வழி என்ற இரண்டு வழிகளை கொடுத்திருக்கிறார். அத்தியாவசியமான இந்த இரண்டு தொடர்பின் வழிகளை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும், அவற்றால் வழிநடத்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமது பரலோக பிதாவிடம் நாம் ஜெபிக்கிறோம். அவரது பரிசுத்த ஆவியின் மூலமாகவும் பிற வழிகளிலும் அவர் நமக்கு பதிலளிக்கிறார். சத்தியத்திற்குள் நம்மை வழிநடத்தவும் நாம் செய்ய வேண்டிய சகல காரியங்களையும் நமக்கு காட்டவும் பிதாவையும் குமாரனையும் சாட்சி கொடுக்கிறதே பரிசுத்த ஆவியின் ஊழியம்.
All things we should do.
பரிசுத்த ஆவியின் மூலமாக நமது பரலோக பிதாவுடன் இந்த தனிப்பட்ட தொடர்பின் வழி சத்தியத்தின், நமது சாட்சியின், நமது அறிவின், ஒரு நேசமுள்ள பரலோக பிதாவிடமிருந்து வருகிற நமது தனிப்பட்ட வழிநடத்துதலின் ஆதாரமாயிருக்கிறது. அதன் சத்தியத்தின் ஒரு சொந்த சாட்சியை பெறுவதற்கு அவரது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அனுமதிக்கிற அவரது அற்புதமான சுவிசேஷ திட்டத்திற்கு அது ஒரு அத்தியாவசியமான பகுதியாகும். பரிசுத்த ஆவியின் மூலமாக நமது பரலோக பிதாவிடம் நேரடியான தனிப்பட்ட தொடர்பின் வழி தகுதியின் அடிப்படையில் இருக்கிறது. ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் திருவிருந்தில் பங்கேற்பதால் நமது உடன்படிக்கைகளை புதுப்பிக்க நாம் கட்டளிடப்பட்டிருப்பதால் அது மிக அத்தியாவசியமாயிருக்கிறது. நம்மை வழிநடத்த அவருடைய ஆவியை நாம் எப்பொழுதும் நம்மோடே கொண்டிருக்கிற கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்களிப்புக்கு இந்த வழியில் நாம் தகுதியுள்ளவராயிருக்கிறோம். கர்த்தருடன் தனிப்பட்ட தொடர்பின் இந்த வழியை பொறுத்தளவில் தேவனுக்கு மனிதனுக்கும் இடையில் மனித மத்தியஸ்தர் அவசியம் இல்லாததென வலியுறுத்துகிற அந்த கிறிஸ்தவர்களைப் போலவே நமது நம்பிக்கையும் பழக்கமும் இருக்கிறது. ஏனெனில் அனைத்து விசுவாசிகளின் ஆசாரியத்துவமாக மார்ட்டின் லூதர் குறிப்பிட்ட கொள்கையின் கீழ் தேவனிடம் எல்லாருக்குமே நேரடியான தொடர்பு இருக்கிறது. தனிப்பட்ட தீர்மானங்களிலும் குடும்பங்களை நிர்வகிப்பதிலும் தனிப்பட்ட வழிக்கு மிக அதிக முக்கியம் இருக்கிறது. துரதிருஷ்டவசமாக நம் சபை அங்கத்தினர்களில் சிலர் இந்த நேரடி மற்றும் தனிப்பட்ட வழியின் அவசியத்தை குறைவாக மதிப்பிடுகிறார்கள். தீர்க்கதரிசன தலைமை நிச்சயமாக முக்கியமானதாயிருப்பதால் அடிப்படையில் சபை காரியங்களில் பரலோக உரையாடலை நிர்வகிக்க செயல்படுகிற ஆசாரியத்துவ வழியை தங்களின் நேரடி வழியின் மூலமாக உணர்த்துதலால் தாங்களே எடுக்க வேண்டிய தீர்மானங்களை அந்த தனிப்பட்ட தீர்மானங்களை அவர்களுக்காக தங்கள் ஆசாரியத்த தலைவர்கள் எடுக்க சிலர் நாடுகிறார்கள். தனிப்பட்ட தீர்மானங்களும் குடும்ப நிர்வாகமும் அடிப்படையில் தனிப்பட்ட வழிக்கான ஒரு காரியம். நமது பரலோக பிதாவுடன் இந்த விலையேற பெற்ற நேரடி தனிப்பட்ட வழிக்கு சம்பந்தப்பட்டதில் நாம் நினைவு வைத்திருக்கிற வேண்டிய இரண்டு பிற எச்சரிக்கைகளை நான் சேர்க்க நினைக்கிறேன். முதலாவதாக, ஆசாரியத்துவத்தின் வழியில் தனிமையாக அதன் பரிபூரணத்தில் தனிப்பட்ட வழி தனியாக செயல்படுவது இல்லை. தேவனிடமிருந்து மனிதனுக்கு தொடர்பு ஏற்படுத்துகிறவரான பரிசுத்த ஆவியின் வரம் ஆசாரியத்துவ திறவுகோள்களை தரித்திருக்கிறவர்களால் அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிற ஆசாரியத்துவ அதிகாரம் கொண்டவர்களால் அருளப்படுகிறது. வெறும் வாஞ்சையினாலோ அல்லது நம்பிக்கையாலோ அது வருவதில்லை. இந்த ஆவியின் நிரந்தரமான துணைக்கான உரிமைக்கு ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் திருவிருந்தில் தகுதியுள்ளவர்களாக நாம் பங்கேற்கும் போதும் கீழ்ப்படு கற்றுக்கொள்ளுதலுக்கும் சேவைக்கும் நமது ஞானஸ்தான உடன்படிக்கைகளை புதுப்பிக்கும் போதும் பிரமாணம் எடுப்பது அவசியமாயிருக்கிறது. அதை போன்றே நாம் கீழ்ப்படியாதிருந்தால் அல்லது ஆசாரியத்துவ வழியுடன் நாம் இணக்கமில்லாதவராயிருந்தால் தனிப்பட்ட நேரடி வழியின் மூலமாக நம்பிக்கையுடன் நாம் தொடர்பு கொள்ள முடியாது. நீதியின் கொள்கைகளை பயன்படுத்துவதால் மட்டுமே பரலோகத்தின் வல்லமைகள் கட்டுப்படுத்தப்படுவதில்லை அல்லது கையாளப்படுவதில்லை என கர்த்தர் அறிவிக்கிறார். துரதிருஷ்டவசமாக சில கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதிருக்கவும் அல்லது சில ஆலோசனையை பின்பற்றாதிருக்கவும் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கதாக தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் என அறிக்கையிட, தேவனின் கட்டளைகளை மீறுகிற அல்லது தங்களின் ஆசாரியத்த தலைகளின் ஆலோசனைக்கு கீழ்ப்படியாதிருக்கிறவர்களுக்கு துரதிருஷ்டவசமாக இது பொதுவாக இருக்கிறது. இத்தகையவர்கள் வெளிப்படுத்துதலை அல்லது உணர்த்துதலை பெறலாம், ஆனால் அது அவர்கள் நினைக்கிற ஆதாரத்தில் இல்லை. பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்முடன் நமது பரலோக பிதா நேரடியாக தொடர்பு கொள்கிற நேரடி வழியை போலல்லாமல் ஆசாரியத்துவ தொடர்பின் வழிக்கு கூடுதலான மற்றும் நமது இரட்சகரான இயேசு கிறிஸ்துவுக்கும் அவரது சபைக்கும் அவர் ஏற்படுத்திய தலைவர்களுக்கும் அவசியமான நல்லெண்ணத்துவதாக இருக்கிறது. அவரது பாவ நிவர்த்தியின் பலியால் அவர் நிறைவேற்றியதால் அவரது பாவ நிவர்த்தியின் ஆசீர்வாதங்களுக்கு தகுதியாயிருக்க நாம் நிறைவேற்ற வேண்டிய நிபந்தனைகளை ஏற்படுத்த இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதனால்தான் நமக்கு கட்டளைகளும் நியமங்களும் இருக்கின்றன. அதனால்தான் நாம் உடன்படிக்கைகளை செய்கிறோம். அவ்வாறுதான் வாக்களிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு நாம் தகுதியடைகிறோம். நம்மால் முடிந்த எல்லாவற்றையும் செய்த பின்னர் இஸ்ரவேலரின் பரிசுத்தரின் இரக்கத்தால் கிருபையால் அவைகள் அனைத்தும் வருகின்றன. அவரது பூலோக ஊழியத்தின் போது அவரது நாமத்தை தரித்திருக்கிற ஆசாரியத்துவ அதிகாரத்தை அவர் அருளி அவரது நாமத்தை தரித்திருக்கிற ஒரு சபையையும் அவர் நிறுவினார். இந்த கடைசி நாட்களில் அவரது ஆசாரியத்துவ அதிகாரம் மறுஸ்தாபிக்கப்பட்டு தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்துக்கு தூதர்களால் பணிவிடை செய்யப்பட்டு அவரது சபையும் மீண்டும் நிர்வாகிக்கப்பட்டது. இந்த மறுஸ்தாபிக்கப்பட்ட ஆசாரியத்துவம் இந்த மீண்டும் நிர்வாகிக்கப்பட்ட சபையும் ஆசாரியத்துவ வழியில் முக்கியமானதாயிருக்கின்றன. கடந்த காலத்தில் வேதங்களில் மூலமாக அவரது பிள்ளைகளிடத்தில் தேவன் பேசிய வழியே ஆசாரியத்துவ வழி. இந்த வழி மூலமாகவே ஜீவிக்கிற தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர் மற்றும் உணர்த்தப்பட்ட பிற தலைவர்களின் போதனைகள் மற்றும் ஆலோசனைகள் மூலமாக இப்போதும் அவர் பேசுகிறார். இந்த வழியிலேயே தேவையான நியமங்களை நாம் பெறுகிறோம். இந்த வழியிலேயே அவரது சபையின் சேவை செய்ய நாம் அழைப்புகளை பெறுகிறோம். அவரது சபை வழியே அவரது ஆசிரியத்துவ வல்லமையாயிருக்கிறது. அதன் மூலமாகவே கர்த்தரின் பணியை நிறைவேற்றுவதற்காக அத்தியாவசியமாயிருக்கிற அந்த ஒன்றுபட்டு செய்யும் செயல்களில் பங்கேற்க நாம் சிலாக்கியமுள்ளவராயிருக்கிறோம். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தில் ஆலயங்களையும் ஜபக்கூடங்களையும் கட்டுதலில் வறுமையில் இருப்பவர்களுக்கு உதவுதல் மற்றும் இந்த ஒன்றுபட்டு செய்யும் செயல்களில் அடங்கும். அதிகாரம் பெற்ற நியமங்கள் அத்தியாவசியமானவை என்றும் இயேசு கிறிஸ்துவால் அதிகாரம் அளிக்கப்பட்ட உரிமை அளிக்கப்பட்ட ஒருவரால் நடத்தப்பட வேண்டும் என்றும் சில கிறிஸ்துவர்கள் வலியுறுத்துவதற்கு இந்த ஆசாரியத்துவ வழியை பற்றிய நமது நம்பிக்கையும் பழக்கமும் ஒத்திருக்கின்றன. அதையே நாம் நம்புகிறோம். ஆனால் அந்த அதிகாரத்தை நாம் எவ்வாறு பெறுகிறோம் என்பதில் நாம் பிற கிறிஸ்துவர்களோடு வேறுபடுகிறோம். ஆசாரியத்துவ வழியின் முக்கியத்துவத்தை அடையாளம் காண நமது சபையின் சில அங்கத்தினர்கள் அல்லது முந்தைய அங்கத்தினர்கள் தவறிவிட்டார்கள். சபையின் அந்த தலைவர்களின் அந்த நிகழ்ச்சிகளின் முக்கியத்துவத்தை அவர்கள் குறைவாக எடை போட்டு விட்டார்கள். தனிப்பட்ட வழியை முழுவதுமாக சார்ந்திருந்ததில் அவர்கள் தங்கள் சொந்த வழியில் போய் கோட்பாட்டை விளக்குவதாக உரிமை பாராட்டி தீர்க்கதரிசி தலைவர்களின் போதனைகளுக்கு எதிரான போட்டியான சபைகளுக்கு நடத்தப்பட்டார்கள். இந்த வழியில் ஒழுங்குபடுத்தப்பட்ட மதம் என அழைக்கப்படுகிறதென தற்கால ஏளனத்தை அவர்கள் காட்டுகிறார்கள். ஒழுங்குபடுத்தப்பட்ட மதத்தின் தேவையை மறுக்கிறவர்கள் அவரது சபையையும் அதன் பழங்காலத்தின் தலைவர்களையும் நிர்வகித்தவான தற்காலத்தின் அவர்களை மீண்டும் நிர்வகித்து வருமான போதகர்களின் பணியை மறுக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் போதித்ததைப் போல தெய்வீக அதிகாரத்தால் நிர்வகிக்கப்பட்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட மதம் அத்தியாவசியமாயிருக்கிறது. நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர் ஆகும் வரை பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைகளையாகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக ஏற்படுத்துகிறார். முக்கியமான ஆசாரியத்து வழியில் நம்பிக்கையுடன் சேர்ந்திருக்கிற நாம் நினைவு கூற வேண்டிய இரண்டு எச்சரிக்கைகளை சேர்க்க நான் விரும்புகிறேன். முதலாவதாக, ஆசாரியத்துவ வழி தனிப்பட்ட வழிக்கான தேவையை நீக்கிவிடாது. சத்தியத்தின் ஒரு தனிப்பட்ட சாட்சி நம் அனைவருக்கும் வேண்டும். நமது விசுவாசம் அதிகரிக்கும் போது பெற்றோர், ஆசிரியர்கள் அல்லது ஆசாரியத்துவ தலைவர்கள் போன்ற பிறரின் வார்த்தைகளையும் விசுவாசத்தையும் நாம் சார்ந்திருப்பது அவசியமாயிருக்கிறது. ஆனால் தனிப்பட்ட வழியின் மூலமாக அந்த சாட்சியை பெறுவதற்கு பதிலாக குறிப்பிட்ட ஒரு ஆசிரியத்துவ தலைவர் அல்லது ஆசிரியை மட்டுமே முழுமையாக நாம் சார்ந்திருந்தால் அவரின் செயலால் நம்பிக்கையை இழக்க என்றென்றைக்கும் நாம் அபாயத்தில் இருப்போம். சத்தியத்தின் ஒரு முதிர்ச்சியான ஞானத்தை அல்லது சாட்சி அடைவதில் நமக்கும் நமது பரலோக பிதாவுக்கும் நடுவில் ஒரு மனித மத்தியஸ்தரை நாம் சார்ந்திருக்க கூடாது. இரண்டாவதாக, தனிப்பட்ட வழியை போல நாம் தகுதியாயும் கீழ்ப்படிதலுமாய் இருந்தால் வரை நமது பலனுக்காக ஆசாரியத்துவ வழி முழுமையாகவும் சரியாகவும் செயல்படுவதில்லை. தேவனின் கட்டளைகளை மீறுதல்களில் நாம் உறுதியாயிருந்தால் நாம் அவரது சமூகத்திலிருந்து அருப்புண்டு போவோம் என அநேக வேதங்கள் போதிக்கின்றன. அது நடைபெறும் போது கர்த்தரும் அவரது ஊழியக்காரர்களும் ஆவிக்குரிய உதவியை நமக்கு கொடுப்பதில் வெகுமாக கட்டுப்படுத்தப்படுவார்கள். நாமே அதை அடையவும் முடியாது. கர்த்தரின் ஊழியக்காரர்கள் பரிசுத்த ஆவியுடன் தொடர்பு கொள்ள தயாராயிருக்கிறதன் ஒரு தெளிவான எடுத்துக்காட்டை சரித்திரம் நமக்கு அளிக்கிறது. ஒரு நாள் காலையில் மொழிபெயர்ப்பை அவர் தொடர ஆரம்பித்த போது வீட்டில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அதை பற்றி அவர் கவலையடைந்தார். அந்த பிரச்சனை அவரது மனைவி எம்மாவால் ஏற்பட்டது. ஆலிவரும் நானும் மாடிக்கு சென்றோம். மொழிபெயர்ப்பை தொடர விரைவிலேயே ஜோசஸ் மேலே வந்தார். ஆனால் அவரால் எதையும் செய்ய முடியவில்லை. ஒரு வார்த்தையை கூட அவரால் மொழிபெயர்க்க முடியவில்லை. அவர் கீழே இறங்கி வந்து தோட்டத்திற்குள் போய் கர்த்தருடன் ஜெபித்தார். ஒரு மணி நேரத்திற்கு பிறகு அது நடந்து வீட்டிற்கு திரும்ப வந்து எம்மாவிடம் மன்னிப்பு கேட்டார். பின்னர் நாங்கள் இருந்த மாடிக்கு அவர் வந்து மொழிபெயர்ப்பு நல்ல முறையில் தொடர்ந்தது. அவர் தாழ்மையாயும் உண்மையாயும் இருக்கும் வரை அவரால் எதையும் செய்ய முடியவில்லை. அவரது பிள்ளைகளுடன் நமது பரலோக பிதா தொடர்பு கொள்ள அமைத்த இரண்டு வழிகளின் தேவையை பற்றிய கூடுதலான எடுத்துக்காட்டுகளை நான் சேர்த்துக் கொள்கிறேன். அவரது பிள்ளைகளுக்கு அநித்தியத்தையும் நித்திய ஜீவனையும் கொடுக்கிறதற்கான அவரது நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். இரண்டு அத்தியாவசியமாக இருக்கிறது. மோசே அளவுக்கதிகமாக முயற்சி கூடாதென்ற தகப்பனாகிய எத்ரோவின் ஆலோசனையை இந்த தேவனின் பழங்காலத்து வேத குறிப்பு கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும்.
Thou shalt teach them ordinances and laws, and shalt show them the way wherein they must walk, and the work that they must do. End of quote. In other words, the
வேறு அர்த்தத்தில், தங்கள் ஆசாரியத்துவ தலைவர்களிடம் எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு வரக்கூடாதென இஸ்ரவேலின் மக்களுக்கு போதிக்கப்பட வேண்டும். கட்டளைகளை அவர்கள் புரிந்து கொண்டு தாங்களே தங்களுடைய அநேக பிரச்சனைகளை தீர்க்கொள்ள உணர்த்துதலை நாட வேண்டும். இரண்டு வழிகளுக்கான தேவையை சமீபத்தில் சிலி நாட்டில் நடந்த சம்பவங்கள் விவரிக்கின்றன. சிலியில் மிக மோசமான பூகம்பம் ஏற்பட்டது. நமது சபை அங்கத்தினர்களில் அநேகர் தங்கள் வீடுகளை இழந்தனர். சிலர் தங்கள் குடும்பத்தாரை இழந்தனர். அநேகர் தன்னம்பிக்கை இழந்தனர். இத்தகைய அழிவுகளுக்கு உதவ நமது சபை ஆயத்தமாயிருப்பதால் உணவு, உறைவிடம், பிற பொருட்களுக்கான உதவி உடனடியாக கொடுக்கப்பட்டது. கர்த்தரின் சபை மற்றும் அதன் தலைவர்கள் செய்த பொருட்களின் உதவியின் மூலமாக அவரின் குரலை சிலியின் பரிசுத்தவான்கள் கேட்டனர். ஆனால் ஆசாரியத்துவ வழி எவ்வாறு செயல்பட்டாலும் கூட அது போதுமானதாயிருக்கவில்லை. நாடுகிறவர்களுக்கு செவி கொடுப்பவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் மூலமாக வருகிற ஆறுதலின் வழிநடத்துதலின் நேரடி செய்தியை பெற ஜெபத்தில் ஒவ்வொரு அங்கத்தினரும் கர்த்தரை தேட வேண்டும். இரண்டு வழிகளுக்கும் தேவையான மற்றொரு எடுத்துக்காட்டு நமது ஊழிய பணி. ஆசாரியத்துவ வழியின் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொண்ட போதனைகளாலும், தனிப்பட்ட வழியின் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொண்ட சாட்சியாலும், ஊழியக்காரர்களாய் இருக்கிற அழைக்கப்பட்ட ஆண்களும் பெண்களும் தகுதியுள்ளவர்களாகியும் வாஞ்சியுள்ளவர்களாயும் இருக்கிறார்கள். ஆசாரியத்துவ வழியின் மூலமாக அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். பின்னர் கர்த்தரின் பிரதிநிதிகளாகவும் அவரது ஆசாரியத்துவ வழியின் கீழும் விசாரிப்பவர்களுக்கு அவர்கள் போதிக்கிறார்கள். சத்தியத்தை உண்மையாக தேடுகிறவர்கள் செவி கொடுத்து தனிப்பட்ட வழியின் மூலமாக செய்தியின் சத்தியத்தை தாங்களே அறிந்து கொள்ள ஜெபிக்கும்படி ஊழியக்காரர்கள் அவர்களை ஊக்குவிக்கிறார்கள். குடும்பத்திலும் சபையிலும் ஆசாரியத்துவத்தை அதிகாரத்தின் காரியத்திற்கு இந்த கொள்கைகள் எவ்வாறு பொருந்துகிறது என்பதற்கு இறுதியான ஒரு எடுத்துக்காட்டு. பொருத்தமான ஆசாரியத்துவ திருவுக்கோள்களை தரித்திருக்கிறவர்களிடம் வழிநடத்துதலின் கீழ் சபையில் அனைத்து ஆசாரியத்துவ அதிகாரங்களும் செயல்படுகின்றன. இது ஆசாரியத்துவ வழி. ஆனால் தகப்பனோ அல்லது கணவனை இழந்த தாயோ குடும்பத்தில் அதிகாரம் கொண்டவர். ஆசாரியத்துவ திருவுக்கோள்களை தரித்திருக்கிற யாரிடமிருந்தும் அதிகாரம் பெற தேவையில்லாமல் குடும்ப காரியங்களில் செயல்படுகிறார்கள். அது தனிப்பட்ட வழியைப் போல நமக்கு வளர்ச்சி வேண்டுமென்றாலும் அவரது பிள்ளைகளுக்கான நமது பரலோக பிதாவிடம் திட்டத்தில் வெளிப்படுத்தியிருக்கிற இறுதியான ஆசீர்வாதங்களை அடைய வேண்டுமென்றாலும் இரண்டு வழிகளுமே நமது குடும்ப வாழ்வில் செயல்பட வேண்டும். அநித்திய வாழ்வின் நோக்கமான வளர்ச்சியை அடைய தனிப்பட்ட வழி, ஆசாரியத்துவ வழி இரண்டும் நாம் சரியான அளவில் சமமாக பயன்படுத்த வேண்டும். முழுவதுமாக தனிப்பட்ட வழியின் மீது சொந்த மத பழக்கங்களை சார்ந்திருந்தால் தனிப்பட்டவர்களின் முக்கியத்துவம் தெய்வீக அதிகாரத்தை அகற்றிவிடுகிறது. சொந்த மத பழக்கம் ஆசாரியத்துவ வழியின் மீது அதிகமாய் சார்ந்திருந்தால் தனிப்பட்ட வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. தங்களின் நித்திய இலக்கை அடைய தேவனின் பிள்ளைகளுக்கு இரண்டு வழிகளுமே தேவையாய் இருக்கிறது. ஆசாரியத்துவ வழியின் திறவுகோள்களை பெற்றுள்ள தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் கர்த்தரின் தீர்க்கதரிசி என்று நான் சாட்சி அளிக்கிறேன். இயேசுவே கிறிஸ்து என்றும் இது அவருடைய சபை என்றும் நான் சாட்சியளிக்கிறேன். மற்றும் மறுஸ்தாபிதம் செய்யப்பட்ட சுவிசேஷத்தின் உண்மையை பரலோகத்திடமிருந்து ஜெபத்தில் நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் நான் சாட்சியளிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.
இக்காலையில் அவர்கள் அளித்த அருமையான இசைக்காக கூடார இசைக்குழுவுக்கும் மாநாட்டின் இக்கூட்டத்தில் நம்மிடம் பேசியவர்களுக்கும் பாராட்டை தெரிவிக்கிறோம். இப்போது நமது அன்புக்குரிய தீர்க்க தரிசியான தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் பேசுவதை கேட்பது நமது சுலாக்கியம். அவரது குறிப்பினை தொடர்ந்து பாடர் குழு நவ் லெட்டஸ் ரிஜாய்ஸ் என்ற பாடலை பாடுவார்கள். நிறைவு ஜபம் 72 மூப்பர் கார்லோஸ் ஏ குடே கூறுவார். இம்மாநாட்டின் கடைசி கூட்டம் இன்று மாலை 2 மணிக்கு தொடங்கும்.
This has been a marvelous session.
இது ஒரு மகத்துவமான காரியம் நடந்தது காரியமா இருக்கிறது. நான் இந்த சபை தலைவனாக இருந்தபோது நான் கூறினேன், நான் ஒரு பதிவை எடுத்துக்கொள்கிறேன்.
I'm very proud of my choir.
இந்த பாடல் குழுவுக்கு நான் மிக பெருமையாக இருக்கிறேன்.
என்னுடைய
தாயார் ஒருடம் ஒரு தடவை கூறினாள், நான் உனக்கு ஒரு வார்த்தையை கூற விரும்புகிறேன், நீ பியானோ கற்றுக்கொள் என்று. அதுக்காகத்தான் நான் பியானோ கற்றுக்கோ வச்சென்றேன்.
To a birthday party.
Here we go என்ற பர்த்டே பான் என்ற பாடலை அவள் பாராட்டினாள். அவரை நான் அவளை நினைவு கூறுகிறேன். என்னுடைய தந்தையும் நான் நினைவு கூறுகிறேன். எல்லா அதிகாரிகளும் என்னை உற்சாகப்படுத்தியவர்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன்.
For the chicken, for the oven. Sometimes a little money for their pocket. I visited one late one night.
நான் ஒரு இரவு நேரத்தில் ஒரு சந்தித்தேன். அவர் ஆஸ்பத்திரிக்கு சென்றிருந்த பொழுது அவள் சொல்கூறினாள், நீ வருவேன் என்று நான் நம்பியிருந்தேன் என்று.
She was wide awake. She took my hand, pressed it to her lips, and said, I knew you'd come.
அவர் கை கரங்களை வாயினிலும் வைத்து, நீ வருவேன் என்று எனக்கு நம்பிக்கை இருந்தது என்றால்.
Beautiful music touches me that way.
அதே போல் இந்த அழகான பாடல்கள் நம்மை தொடர்கிறது. எனது அன்பான சகோ சகோதரிகளே, சத்தியத்தின் நம்பிக்கையின் அன்பின் உணர்த்தலான செய்திகளை நாம் கேட்டோம். நமது பாவங்களுக்காக நிவிர்த்தி செய்த வாழ நமக்கு வழியும் எப்படி ஜெபிப்பும் என்பது காட்டிய சேவையின் ஆசீர்வாதங்களையும் அவரது செயல்கள் மூலமாய் செய்து காட்டிய நமது கர்த்தர் இரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் பக்கம் நமது சிந்தையை திருப்போம்.
In the book of Luke,
லூக்கா புத்தகத்தின் 17வது அதிகாரத்தில் அவரை பற்றி நாம் படிக்கிறோம். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண வகையில் அவர் சுமாரியா கலிலேயா என்னும் நாடுகளில் வாலியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்ட ரோகங்கள் மேல் மனுஷர் 10 பேர் அவர்கள் எதிராக வந்து தூரத்தில் நின்று, இயேசுவே ஐயரே, எங்கள் இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவைகளை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசிரியர்களும் உங்களை காண்பியுங்கள் என்றார். அதேபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாத்திரக்கு முழங்கால் புறம் விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தான். அவன் சமரியானதன். அப்பொழுது இயேசு சுத்தமானவனை பார்த்த போர் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியன் ஒளியே மற்றொருவன் திரும்பி வர காணோம் என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். தெய்வீக குறுக்கிட்டால் குஷ்டரோகங்களாயிருந்தவர்களும் ஒரு கொடிய மெதுவாக மரணத்தை கொண்டு வருகிற நோயால் இருந்தாலும் தப்பிக்கப்படும் ஒரு புதிய வாழ்வு கொடுக்கப்பட்டார்கள். குஷ்டரோகங்களில் ஒருவனால் வெளிப்படுத்தப்பட்ட நன்றியுணர்வு போதகரின் ஒரு ஆசீர்வாதத்திற்கு தகுதியாயிருந்து 9 குஷ்டரோகங்களால் கட்டப்பட்ட நன்றி மரத்தில் வறக்கும் ஏமாற்றத்தை கொண்டு வந்தது. எனது சகோதர சகோதரிகளே, நாம் பெற்ற ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செல்ல நாம் நினைக்கிறோமா? சிரத்தையுடன் நன்றி செல்வது நமது ஆசீர்வாதங்களை நினைத்து பார்க்க மட்டும் நமக்கு உதவுவதில்லை, ஆனால் அது பரலோகத்தின் கதவுகளை திறந்து தேவனின் அன்பை உணர நமக்கு வருகிறது. நன்றி உணர்வோடு நீங்கள் வாழும்போது நீங்கள் திமிரோடும் அக்கறையோடும் தற்பெருமையோடும் நீங்கள் நடக்க மாட்டீர்கள். உங்களுக்கு பொருத்தமாயும் உங்கள் வாழ்வை ஆசீர்வதிக்கிறமான நற்செயல்கள் செல்வதின் ஒரு ஆவியோடு நீங்கள் நடிப்பீர்கள் என தலைவர் கார்டன் பி இங்க்லி சொன்னார். வேத புத்தகத்தின் மத்திய புத்தகத்தில் நன்றியுணர்வு மற்றொரு விவரம் நமக்கு இருக்கிறது. இம்முறை இரட்சகரிடமிருந்து வந்த ஒரு வெளிப்பாடு. 3 நாட்கள் வானத்தில் அவர் பிரயாணம் செய்த போது 400க்கும் அதிகமான மக்கள் அவரை பின்தொடர்ந்து அவரோடு பயணம் செய்தார்கள். அந்த 3 நாட்கள் முழுவதும் அவர்கள் சாப்பிடாமல் இருந்ததால் அவர்கள் மேல் அவர் இரக்கப்பட்டார். ஆன போதிலும் அவரது சீசர்கள் இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தியுடன் படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனந்தரத்தில் நமக்கு எப்படி அகப்படும் என்று கேள்வி எழுப்பினார்கள். உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள், 7 அப்பங்கள் சில சிறு மீன்கள் உண்டு என்றார்கள். அவர் ஜனங்களை தரையில் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களை அதன் மீன்களும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்மிடம் சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். அவரிடம் இருந்து ஒற்றையாக இரட்சகர் நன்றி செல்வதை கவனிக்கவும் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். நமது ஆசீர்வாதங்களை விட நம்மிடம் உள்ள குறைபாடுகளை கவனம் செலுத்துவது நமக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கின்றன. அவனிடம் இல்லாத காரியங்களுக்காக துக்கப்படாமல் அவனிடம் உள்ள காரியங்களுக்காக மனமகிழ்ச்சி அடைபவன் ஒரு புத்திசாலி என கிரீக் தத்துவத்தை எபிடேஸ் சொன்னான். நன்றி உணர்வு ஒரு தெய்வீக கொள்கை. சகல காரியங்களுக்காகவும் கர்த்தராக தேவனும் நாமும் நன்றி செலுத்த வேண்டும் என தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வெளிப்படுதலின் மூலமாக கர்த்தர் அறிக்கையிட்டார். சகல காரியங்களும் தேவனின் காரணமாக இருக்கிறது என்று மனஸ்தாபப்படாததை தவிர எதிலும் தேவனின் மனிதனை வேதனைப்படுத்த முடியாது அல்லது எதிர்க்கும் எதிராக அவரது கோபத்தை கிளற முடியாது. உங்கள் மீது அவர் பொழிகிற அநேக இரக்கங்களுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் தினமும் நன்றிகளை ஏறெடுப்பவர்களை ஜீவிக்க வேண்டும் என்று மர்மன் புத்தகத்தில் நமக்கு கூறப்படுகிறது. நமது சூழ்நிலைகளுக்கப்பால் நமது ஆசீர்வாதங்களுக்கு மட்டுமே நின்று ஆழ்ந்து சிந்தித்தால் நாம் ஒவ்வொருவரும் மிக நன்றியாய் இருக்க வேண்டும். பூமியில் இது ஒரு அற்புதமான நேரமாயிருக்கிறது. இன்றைய உலகத்தில் மிக அதிகமான தவறுகளும் இருக்கும் போது அநேக காரியங்கள் சரியானது நல்லதுமாயிருக்கின்றன. திருமணங்கள் வெற்றிகரமாயிருக்கிறது. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை நேசித்து அவர்களுக்கு தியாகம் செய்கிறார்கள். நம்மை பற்றி அக்கறை எடுக்கிற உதவி நண்பர்களாக இருக்கிறார். நமக்கு போதிக்கிற ஆசிரியர்களும் என்னால் அடங்காத வழிகளில் நமது வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து எதிர்மறையான சிந்தனையோடு இருக்க நாம் மறக்கும் போது நம்மை நாம் உயர்த்தி மற்றவர்களை உயர்த்த முடிந்த நன்றியுள்ள ஒரு தன்மையை நமது இருதயங்களில் வளர்க்க முடியும். மோசமான பாவங்களில் இடையில் நன்றியில்லாமல் எண்ணப்பட்டால் மிக மேன்மையான குணங்களின் நன்றி உணர்வு ஒன்றாகும். நன்றி உணர்வு மகத்தான குணங்களால் ஒன்றாக மட்டுமல்லாமல் மற்றவர்களை பெற்றதாக இருக்கும் என்று யாரோ ஒருவர் சொன்னார். நன்றி உணர்வு ஒரு தன்மையை நமது இருதயங்களுக்கு நாம் எவ்வாறு வளர்க்க முடியுமா? சபையின் 6வது தலைவர் ஜோசப் எப் ஸ்மித் அதற்கான ஒரு பதிலை கொடுக்கிறார். நன்றி உணர்வோடு இருக்கும் மனிதன் உலகத்தில் நன்றியோடு இருக்க அதிகமற்றவை காண்கிறான். அவனுக்கு நன்மையானவைகளை தீமையானவற்றை விட மிகுந்த சக்தி உள்ளவனாயிருக்கின்றான். அன்பு பொறுமையும் மேற்கொண்டு அவனது வாழ்வில் இருந்து ஒளி இருளை விரட்டுகிறது. பெருமை நமது நன்றி உணர்வை அழித்து அதன் இடத்தில் சுயநலத்தை கொண்டு வருகிறது. ஒரு மகத்தான அன்பான ஆத்மாவின் பிரச்சனத்தில் நாம் எவ்வளவு சந்தோஷமாக இருப்போம். ஒரு ஜெபத்தின் வாழ்வின் மூலமாக அதை வளர்க்கவும். தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு நன்றி உணர்வின் தன்மையை வளர்க்கவும் நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என அவர் சொன்னார். ஒரு ஜெபத்துடன் வாழ்க்கை நன்றி உணர்வை கொண்டிருக்க திருக்கோளாய் இருக்குது என்று தலைவர் ஸ்மித் நமக்கு கூறினார். உலகத்தில் காரியங்கள் நம்மை சந்தோஷமாகவும் நன்றி உணர்வுடன் வைத்திருக்கிறதா? ஒருவேளை அந்த நேரத்தில் வைத்திருக்கலாம். ஆயினும் ஆழமான நிலையான சந்தோஷத்தை நன்றி உணர்வையும் கொடுக்கிற அந்த காரியங்களை பணத்தால் வாங்க முடியாது. அவைகளை நமது குடும்பங்கள், சுவிசேஷம், நல்ல நண்பர்கள், நமது ஆரோக்கியம், நமது திறமைகள், நம்மை சுற்றியிருப்பவர்களிடமிருந்து நமது பெறுகிற அன்பு, துரதிருஷ்டி வாசமாக எந்தவித சிந்தனை இல்லாமல் காரியங்களை எடுத்துக்கொள்கிற சில காரியங்கள் இவைகள். எந்தவித சிந்தனை இல்லாமல் காரியங்களை எடுத்துக்கொள்கிற ஏறக்குறை அளவில்லாத திறமை அநேக மக்களிடம் இருக்கிறது என ஆங்கில ஆசிரியர் ஆட்டோஸ் இக்லிஸ் எழுதினார். நமது நன்றி உணர்வுக்கு மிகவும் தகுதியான மக்களிடம் நாம் எந்தவித சிந்தனை இல்லாமல் காரியங்களை எடுத்துக்கொள்கிறோம். அந்த நன்றி உணர்வு வெளிக்காட்ட நமக்கு மிக தாமதமானவை நாம் கற்றிருக்க வேண்டும். தனக்கு அன்பானவர்கள் இழந்து போன ஒரு பெண்ணிடம் பேசிய போது தனது வருத்தத்தை இந்த வழியில் வெளிப்படுத்தினாள். அந்த சந்தோஷமான நாட்களை நான் நினைவு கூறுகிறேன். அவர்கள் எப்பொழுதும் பெற்ற நன்றி உணர்வை அவர்கள் உயிரோடு இருக்கும் போது பெறத்தக்கவற்றை மறித்தவர்களான அவர்கள் காதுகளில் நான் சொல்ல முடியாது என எப்பொழுதும் நினைத்திருக்கின்றேன். அன்பானுங்களை, இழப்பு ஏறக்குரிய தவிர்க்க முடியாத சில வருத்தங்களாய் நமக்கு இருதயங்கள் கொண்டு வருகிறது. நமது அன்பையும் நன்றி உணர்வையும் அவர்களுக்கு அடிக்கடி அது எப்பொழுது மிக தாமதமாக போகிறது என்பதை ஒருபோது நாம் அறியோம். பின்னர் பரலோக பிதாவின் ஆசீர்வாதங்களுக்காகவும் நமது வாழ்வில் நம்மை சுற்றியிருப்பவர்கள் கொண்டு வந்த அனைத்திற்காகவும் நன்றி உணர்வை வெளிப்படுத்துவான மூலமாக ஒரு நன்றி உணர்வின் இறுதியும் வருகிறது. குறைந்த நன்றி உணர்வை நாம் உண்மையிலே கண்டு கொண்ட அதன் ஒரு தன்மையை நாம் வளர்க்கும் வரை இதற்கு உள்ளுணர்வின் முயற்சி தேவையாயிருக்கிறது. நாம் எப்பொழுதும் நன்றி உணர்வை உணர்ந்து நமது நன்றிகளை தெரிவிக்க விரும்புகிறோம், ஆனால் அதை செய்ய மறுக்கிறோம் அல்லது அது செய்ய நேரம் எடுத்துக்கொள்கிறோம். நன்றி உணர்வை உணர்ந்து அதை வெளிப்படுத்தியிருப்பதை போது ஒரு வெகுதியை வாங்கி அதை கொண்டிருப்பதை போன்ற என யாரோ ஒருவர் சொன்னார். எதிர்கொள்ளும் போது நமது ஆசீர்வாதங்களை எண்ணிக்கொண்டிருப்பது எப்பொழுதும் நமக்கு கடினமாயிருக்கிறது. ஆயினும் போதுமான சிரத்தையுடன் நாடினால், அதிக கடினமாக தேடினால் நமக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிந்து அடையாளம் காண முடியும். மிக மோசமான சவால்களில் மத்தியில் ஆசீர்வாதங்களை காண முடிந்த ஒரு குடும்பத்தின் ஒரு விவரத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அநேக ஆண்டுகளுக்கு முன் நான் படித்த இந்த விவரத்தின் செய்தி கொடுக்க விளக்கத்தில் இதை நான் நினைவில் வைத்திருக்கிறேன். மற்ற பிள்ளைகளை பந்தாடி நீச்சல் அடித்து கொண்டிருந்த போது கார்டன் அவர் கூட பிறந்தவர்களும் பள்ளிக்கூடத்திலிருந்து வீட்டிற்கு விரைந்து வந்து கார்டன் உள்ள ஒரு பணியில் அவர் எப்படி வளர்ந்தார் என்று கார்டன் கூறுகிறார். ஆயினும் அவர்கள் செய்து வந்த எந்த ஒன்றுக்கும் தகுதியான என்பதை அவர் புரிந்து கொள்ள அவர்களுக்கு தவ அவர்கள் தகப்பினால் முடிந்தது. இது குறிப்பு உண்மையானது, ஏனெனில் அந்த நாளில் அவர்கள் தேவையான அவர்களுக்கு தகப்பன் கணக்கெடுத்து கழித்தார். நன்றி செலுத்தும் காலில் ஆப்பிள்கள் நிறைந்திருந்த பெட்டிகள், பீன்ஸ் பெட்டிகள், மண்ணில் வைக்கப்பட்டிருந்த கேரட்டுகள், குவிந்திருந்த உருளைக்கிழங்குகள், சாக்கு மூட்டைகள், பட்டாணிகள், ஒரு வகையான பீன்ஸுகளும் ஜெல்லிகளும், ஸ்டாஃபின்ஸ் மற்றும் அவர்களின் அலமாரிகள் நிறைந்து பதின் பட்டைகள் இருந்த கீழறைக்கு அவர்கள் அழைத்து சென்றார். கவனமாக எல்லாவற்றையும் எண்ணிக்கையிட பிள்ளைகள் அவர் அனுமதித்தார். பின்னர் அவர்கள் தெளிவதற்கு சென்று எத்தனை டன்ஸ் வைக்கோல் இருக்கிறது என்று கணக்கிட்டு
தானியங்கள்
உண்மை எவ்வளவு செழிப்புடன் தேவன் அவர்களை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்றும் அவர்கள் செய்த வேலையினால் எவ்வளவு பலன் அடைந்திருக்கிறார் என்று அவர்கள் உணர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என அவர்களுக்கு தெரியும். ஆயினும் மிகவும் நன்றியோடு அவர் நினைவில் வைத்திருக்கிறது. அந்த ஆண்டா இருந்த அந்த நன்றியா இருக்க எதுவும் தேவையில்லை என தோன்றியிருக்கிறதாக கார்டன் குறிப்பிட்டார். அந்த ஆண்டு நன்றாக ஆரம்பமானது. அவரிடம் மீதியான வைக்கோல் இருந்தது, பன்றி குட்டிகள் இருந்தன, அநேக விசுவாசிகள் வாங்க வேண்டும் என்று கவனம் கண்டு கொண்டிருக்கும் வைக்கோல் இந்த ஒன்றே நாள் வாங்க முடியாது என்று நம்பிக்கையில் அவர்கள் தகவல் சிறிது பணத்தை ஒதுக்கி வைத்தார். அந்த ஆண்டில் அவர்கள் நகரத்தில் மின்சாரம் வந்தது. அவர்களால் முடியாததால் அவர்களுக்கு மின்சாரம் வரவில்லை. ஒரு இரவில் கார்டன் தாயார் ஒரு பெரிய துணி மூட்டையை துவைத்து கொண்டிருந்த போது அவரது தகப்பன் அங்கு வந்து துணிகளை துவைக்க ஆரம்பித்து அவரது மனைவியை இளம் பரவும் அவளது தாயில் வேலையை செய்யும் கேட்டுக்கொண்டார். தூங்கும் நேரத்தை விட அதிக நேரத்தை துணி துவைப்பது நீ இடைவிடாமல் வேலை செய்வது மின்சாரத்தை பெற வேண்டும் என நீ நினைக்கிறாயா என அவர் கேட்டார். அந்த எதிர்ப்பில் அவள் உயர்த்தப்படாமல் கூட வாங்க முடியாது வைக்கோல் இயந்திரத்தை பற்றி அவர் நினைக்கும் போது ஒன்றிரண்டு கண்ணீர் துளிகள் அவர் கண்களில் விழுந்தன. அந்த ஆண்டில் அவர் வீட்டில் மின்சாரம் வந்தது. அது மிகப்பெரிய காரியமாய் இல்லாவிட்டாலும் துணி துவைக்கும் இயந்திரம் ஒன்றை அவர்கள் வாங்கி நாள் முழுவதும் அது வேலை செய்தது. அவர்கள் வீட்டில் பிரகாசம் மின்சாரம் விளக்குகள் தொங்கின. கடந்த ஆண்டில் அநேகம் நடந்த நாள் காரியங்களில் அவர்களில் பன்னிக்கு மின்சாரம் வந்த ஒன்றாயிருந்தது. அவர்கள் பயிர்கள் தரைக்கு மேல் முளைக்க ஆரம்பித்த அதே நேரத்தில் மழை ஆரம்பமானது. இறுதியாக தண்ணீர் வடைந்த போது அங்கு ஒரு செடி கொடி இல்லை. அவர்கள் மீண்டும் வைத்தார்கள். ஆனால் அதிகமான மழை பயிர்களில் பூமிக்குள் புதைந்தது. அவர்கள் உருளைக்கிழங்கு சகதியில் அழுகி போனது. அவள் வைத்திருக்க வேண்டும் என நினைத்திருந்த சில பசுகளையும் பன்றிகளும் அனைத்தையும் பிற விலங்குகளையும் விற்றார்கள். ஆதையன் எல்லோரும் செய்ய வேண்டியதாக இருந்ததால் அவர்கள் குறைந்த விலையை கிடைத்தது. அந்த ஆண்டில் அவர்கள் அறுவரை செய்ததெல்லாம் எப்படியோ புயலில் தப்பி கொஞ்சம் முள்ளங்கிகள் இருந்தன. பின்னர் நன்றி செலுத்தும் நாள் மீண்டும் வந்தது. இந்த ஆண்டு அதை நாம் மறுப்பது நல்லது, நம்மிடம் ஒரு வார்த்தை கூட இல்லை என அவளுடைய தாயார் சொன்னாள். ஆயினும் நன்றி செலுத்தும் நாள் காலையில் கார்டன் தகப்பன் ஒரு முயலை கொண்டு வந்து அதை சமைக்கப்படி அவர் மனைவிடம் சொன்னார். முதிர்ச்சி அடைந்த பழைய முயலை சுமைக்க அநேக நேரம் என்பதை குறிப்பிட்டு வேறுபாடு அவள் வேலையை ஆரம்பித்தாள். இறுதியாக சில முள்ளங்கிகளும் அது சாப்பாட்டு மேஜின் மீது வைக்கப்பட்டது. பிள்ளைகள் சாப்பிட மறுத்து கார்டன் தாயார் அழுதாள். பின்னர் அவர் தகப்பன் ஒரு வினோதமாக காரியத்தை செய்தார். அவர் உபேரிக் கையின் மீது சென்று ஒரு எண்ணெய் விளக்கை எடுத்து அதை மேஜின் மீது வைத்து அதை விளக்கேற்றினார். மின் விளக்குகளை அணைக்கும்படி பிள்ளைகளை அவர் கேட்டுக்கொண்டார். மீண்டும் எண்ணெய் விளக்கு மட்டுமே இருந்தபோது முன்பு இவ்வளவு இருட்டாக இருந்ததை அவர்களால் நம்ப முடியவில்லை. மின்சாரத்தால் சத்தியமான பிரகாசம் விளக்கின் இல்லாமல் எதையும் எப்படி அவர்களால் பார்க்க முடியும்? அவருக்கு வியப்புற்றார்கள். உணவு ஆசீர்வதிக்கப்பட்டு எல்லோரும் சாப்பிட்டார்கள். இரவு உணவு முடிந்த பின் அவர்கள் அனைவரும் அமர்ந்திருந்தனர். பழைய எண்ணெயின் விளக்கே மங்கி ஒளியில் மீண்டும் எங்களால் தெளிவாக பார்க்க முடிந்தது. அது ஒரு சுவையான உணவு. முயல் கறி வான்கோலை போல் சுவையாக இருந்தது. எங்களின் நினைவில் முள்ளங்கிகள் மிக நேர்த்தியானவையாயிருந்தன. குருவாயிருந்தவை அனைத்தும் மேலாக எங்கள் வீடு மிக விலையேற்ற பெற்றது என்று கார்டன் எழுதினார். என சகோதர சகோதரிகளே, நன்றி உணர்வை வெளிப்படுத்துவது பெருத்தன்மையானது, மதிப்புக்குரியதாக இருக்கிறது. நன்றியோடு செயல்படுவது தாராளமானதும் புனிதமானதாகும். ஆனால் நமது இருதயங்களில் எப்போதும் நன்றி உணர்வு உடன் வாழ்வது பரலோகத்தை தேடுவதைப் போலாகும். இந்த காலை நிறைவு செய்யும் போது நான் நன்றியாய் இருக்க எல்லாவற்றிற்கும் கூடுதலாக நமது கர்த்தராக இரட்சிக்கரமான இயேசு கிறிஸ்துவை நாம் நன்றியை எப்பொழுதும் காட்டுவோம். வாழ்க்கை மகத்தான கேள்விக்கு அவரது மகிமையான சுவிசேஷம் பதில்களை கொடுக்கிறது. நாம் எங்கிருந்து வந்தோம்? நாம் ஏன் இங்கு இருக்கிறோம்? நாம் மரிக்கும் போது நமது ஆவிகள் எங்கே போகும்? இருளில் வாழ்கிறவர்களுக்கு அந்த சுவிசேஷம் தெய்வீக சக்தியின் ஒளியை கொண்டு வருகிறது. எவ்வாறு ஜெபிப்பது என்பதை நமக்கு அவர் போதித்தார். எவ்வாறு வாழ்வது என்று நமக்கு அவர் போதித்தார். எவ்வாறு மரிப்பது என்பது அவர் நமக்கு போதித்தார். அவரது வாழ்க்கை ஒரு அன்பின் சரித்திரம். நோயாளிகளை அவர் குணமாக்கினார். வறியோரை அவர் உயர்த்தினார். பாவிகளை அவர் ரட்சித்தார். முடிவாக அவர் தனியாக நின்றார். சில அப்போஸ்தலர்கள் சந்தேகப்பட்டனர். ஒருவன் அவரை காட்டி கொடுத்தான். அவரது இடுப்பை ரோம வீரர்கள் குத்தினார்கள். கோபமான திரளான மக்கள் அவர் உயிரை எடுத்தனர். இந்தம் பிதாவே, இவர்களை மன்னியும். தாங்கள் செய்கிறது இன்னாதென்று அறியாதிருக்கிறார்களே என்று அவரது கருணையான வார்த்தை கொல்கத்தா மலையிலிருந்து நிகரமிடுகின்றன. சஞ்சலம் உள்ளவன், துக்கம் நிறைந்தவன் இந்த மனிதன் யார்? இந்த மகிமையின் ராஜா, இந்த கர்த்தாதி கர்த்தர், அவர் நமது போதகர், அவர் நமது இரட்சகர், அவர் தேவனின் குமாரன், அவர் இரட்சிப்பின் கரணர். என் பின்னே வாருங்கள். என் அவர் கேட்கிறார், நீ போய் அதப்படி செய் என அவர் அறிவுறுத்தினார். என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என அவர் வேண்டினார். நாம் அவரை பின்பற்றுவோம். அவரது எடுத்த காட்டை நாம் பின்பற்றி நடப்போம். அவரது வார்த்தைகளை நாம் கீழ்ப்படிவோம். அப்படி செய்வதால் நன்றியுணர்வு தெய்வீக வார்த்தை அவர் நமக்கு கொடுப்போம். நமது தனிப்பட்ட வாழ்வில் அந்த அற்புதமான நன்றி உணர்வின் குணத்தை பிரதிபலிக்க சிரத்தையாக இதயபூர்வமாக நான் ஜெபிக்கிறேன். அது நமது ஆத்மாக்களை அது எப்பொழுதும் இப்பொழுதும் உருவி செல்வதாக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஆமென்.
Our dear and kind Heavenly Father.
எங்களுடைய அன்பான பரமபிதாவே, இந்த கூட்டத்தின் நிறைவில் நாங்கள் நன்றியுடன் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உங்கள் கரங்களிலிருந்து நாங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. எங்களுடைய குடும்பங்களுக்காகவும் ஜீவிக்கிற தீர்க்கதரிசிக்காகவும் 12 அப்போஸ்தலர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். உம்முடைய ஆவியானவரை எங்களுக்கு கொடுத்து நாங்கள் எந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.
This has been a broadcast. இது
பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் 180வது அரையாண்டு பொது மாநாட்டின் முதல் கூட்டமாகும். சபையின் பொது அதிகாரிகள் மற்றும் சபையின் பொது அலுவலர்களிலிருந்து சொற்பொழிவாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். மார்மன் ஆசாரிப்பு கூடார பாடற் குழுவால் இசை வழங்கப்பட்டது. இந்த ஒளிபரப்பு பானவெல் விநியோகத்தால் ஒரு பொது சேவையாக வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியின் எந்த ஒரு மறு தயாரிப்பு, மறுபதிப்பு